அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போம் மாந்தர்தம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்கு வைக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை உங்கமுற மாணாதோடு. பராபரம் கோதகலம் அனாமயம் போதுநிலை பகானலம் வாதமறு சுகோதயம் பாதிதமிழ் நிராமயங்காரகம் இல்லாது சஞ்சீவி நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல் வராத இன்பாராய் இணை முன்னாளில் வந்தேயருளி மகாபலம் சேரவருள் விராவு செம்பாது நம ராமலிங்கார் மனதில் ராத சந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வெள்ளி மகிழ்ந்துருபால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் அலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே அன்புருவாம் பரசிவமே. ஞாயிற்றுக்கிழமை 2018 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவிருக்கின்றோம். இந்த வாரம் நிகழ்ச்சியின் பெயர் சன்மார்க்கம் அறிவோம். இது கடந்த 2 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லியது போல் இன்றைய தலைப்பில் நடக்க இருக்கும் நிரலை நிகழ்ச்சிக்கு தேவைப்படும் கையேடு அன்பர்களுக்கு முன்னதாகவே வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்திருக்கிறோம். இந்த தலைப்பில் தெய்வத்திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாயம் ஐயா தன்னுடைய உரையை முதல் அளிப்பார்கள். அதைத் தொடர்ந்து கேள்வி பதில்கள். இன்றைய தலைப்பு வள்ளலார் வாக்கில் கடவுளை அறிவோம். தெய்வத்திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாயம் ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள அன்பர்கள் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது ஜெயராஜ் வணக்கம் ஐயா. தற்போது ஜெயராஜ் ஐயா சில அற்பாக்களை பாடுவார்கள்.
நமச்சிவாமி ஐயா வணக்கம் வந்தனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி
வணக்கம்.
இயற்கையிலேயே பாசங்கள் ஒன்றுமிலார் குணங்கள் ஏதுமிலார் தத்துவங்கள் ஏதுமிலார் மற்றோ செயற்கையில்லார் பிறப்பில்லார் இறப்பில்லார் யாதும் திரிவில்லார் களங்கம் இல்லார் தீமை ஒன்றும் இல்லார் வியப்புற வேண்டுதல் இல்லார் வேண்டாமை இல்லார் மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் உயர்த்தரும் ஓர் சுத்த சிவானந்த சபை தனிலே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர் ஒன்றுமலார் இரண்டுமலார் ஒன்றிரண்டும் ஆனார் உருவுமலார் அருவுமலார் ஒரு அருவுமானார் அன்று முழார் இன்று முழார் என்றும் உளார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருப்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார் யாவும் இலார் யாவும் உளார் யாவும் அலார் யாவும் ஒன்று தாம் ஆகி நின்றார் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
நன்றி ஜெயராஜியா.
நன்றி.
நமசிவாய மையாவை பற்றி ஒரு அறிமுகம் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். கடந்த 2 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஐயாவை பத்தி யாருக்கும் தெரியாம இருக்காது. சோ அறிமுக உரையை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மீண்டும் ஐயாவை வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா நீங்க பேச்சு தொடங்கலாம் ஐயா.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ராமலிங்கம் 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 ராமலிங்கம். எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அடிமலர்களை வணங்கி நம்மை வழிநடத்துகின்ற வல்லற்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி ஆன்மனே ஒருமைப்பாற்றுமை அன்பர்களா, இந்த இணைப்பிலே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலார் யூனிவர்சல் மிஷனுடைய சிறிய முயற்சியினாலே மூன்றாவது திங்களாக சன்மார்க்க பாடமாக வள்ளலார் வாக்கில் கடவுளை அறிவோம் என்கின்ற தலைப்பிலே நாம் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக இங்கே இணைந்திருக்கிறோம். கடவுளை அறிவோம் என்கிற தலைப்பு வந்து மிகவும் பொருத்தமான தலைப்பா என்று எனக்குள்ளேயே ஒரு ஐயப்பாடு உண்டு. ஏனென்றால் கடவுளை அறிவது எளிதல்ல. மனித அறிவினாலே கடவுளை அறிவது இயலாது என சாத்திரங்களும் திருமுறை ஆசிரியர்களும் அருளாளர்களும் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களே கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை தூண்டியிருக்கிறார்கள். இதிலே முரண்பாடு ஒன்றுமில்லை. நாம் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய கருத்து. ஆனால் அப்படி இடைவிடாது முயற்சி செய்கிற பொழுது கடவுள் புலப்படவில்லையே, அறிய இயலவில்லையே என்று சோர்ந்து விடக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே ஒரு குறிப்பை தருகிறார்கள். கடவுள் சொல்லுக்கு அப்பாற்பட்டவர், அந்த சொல்லுக்கு மூலமான மனதிற்கும் அப்பாற்பட்டவர், மனித அறிவினாலே காண இயலாதவர் என்ற குறிப்பை தருகிறார். அதனால அவர்களுடைய உள்நோக்கம் என்னவென்றால் நம்மை உள்முகமாக திரும்பச் செய்து கடவுளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது. கடவுள் உண்டு என்று சொன்னால் உலகிலே நமக்கெல்லாம் பழக்கமான ஒரு வாதம் கடவுள் இல்லை என்கிற வாதம், அடிக்கடி உரத்து சொல்லப்படுகிற வாதம். இதை வாதம் என்றுதான் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாதம் என்பது சொற்போர், கருத்து போர். ஆனால் கடவுள் அனுபவமாக கூடிய பொருள் என்று அருளாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு கேள்வி எழுகிறது, ஆதி மனிதன் அறிவு விளக்கம் இல்லாதவன், அவன் கடவுளை பற்றி சிந்தித்தானா, அவனுக்கு கடவுள் உணர்வு இருந்ததா என்று. ஆதி மனிதனுக்கும் கடவுள் உணர்வு இருந்தது. உயிர்கள் எல்லாவற்றிற்குமே கடவுள் உணர்வுண்டு. சில உயிர்களிலே அது மலர்ந்திருக்கும், சில உயிர்களிலே தாமதமாக மலரும், சில உயிர்களிலே விரைந்து காய் கனி என நிறைவு பெறும். ஆனால் எல்லாருக்குமே அந்த உணர்வுண்டு. ஆதி மனிதன் அச்சத்தினாலே கடவுளை உணர்ந்தான். இயற்கை நிகழ்வுகள், இடி, மின்னல், பெருவெள்ளம், பேரோசை, இதையெல்லாம் கண்டு அவன் அச்சம் கொண்டான். அவனுக்கு மேலே மிகப்பெரிய ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்று அஞ்சினான். அதனாலே வழிபாடு செய்தான். ஆக கடவுள் உணர்வும் கடவுளை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவன் அறிவு விரிய விரிய அவனுக்கு அனுபவம் ஏற ஏற அச்சுறுத்துவது மட்டுமே அந்த ஆற்றல் அல்ல, நாம் உயிர் வாழ்வதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வது அந்த பேராற்றல் என்று மெதுவாக உணர ஆரம்பித்தான். அப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. எங்கே அச்சம் குடியிருந்ததோ அது மெதுவாக விலகி அன்பிற்கு இடம் கொடுத்தது. அதனால் மனிதனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அறிவு வளர வளர அவன் உள்ளத்திலே கடவுளை பற்றிய அன்பு வளர்ந்து வந்திருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசர் தன்னுடைய திருத்தாண்டக பதிகத்திலே மிக அருமையாக ஒன்று குறிப்பிடுகிறார். ஒரு சொல்லை, அஞ்சியாகிலும் அன்பு செய்தாயிலும் நெஞ்சம் வாழி நினை நீ நின்றியூர் நிறுத்தனை என்று பாடுகிறார். திருநெந்தியூரிலே எழுந்தருளியுள்ள கூத்தனை நீ அச்சத்தினாலாவது அன்பினாலாவது நினை நெஞ்சே என்று அறிவுரை சொல்லுகிறார். அதனாலே மனித சமுதாயத்தினுடைய வரலாற்றிலே அச்சமும் அன்பும் கலந்தே கடவுள் உண்டு என்கின்ற உணர்வு முகிழ்த்து வந்திருப்பதை நாம் உணரலாம். இன்று வாழ்கின்ற மக்களிடையே கூட அவரவர்களுடைய முதிர்ச்சியை பொறுத்து அச்சத்தினால் வழிபாடும் அன்பினால் வழிபாடும் நடப்பதை நாம் நேரிலே பார்க்கிறோம். நம்முடைய அனுபவமும் கூட அதுதான். சில சமயம் அஞ்சுகிறோம், சில சமயம் அன்பினாலே அவரிடம் உறவு கொள்ளுகிறோம். ஆதலினாலே கடவுள் உண்டு என்பது உணர்வு அனுபவம். கடவுள் இல்லை என்று சொல்லப்படுவது நாத்திகம். வள்ளலார் பெருமான் கடவுளை அனுபவம் என்று பேசுகிறார். அது உடம்பாலோ உடம்பிலே உள்ள உறுப்புகளாலோ சொல்லாலோ அறிய முடியாது, அது கடந்துதான் அறிய வேண்டும் என்று அருப்பெருஞ்சோதி அகவலில் மிக அழகாக விவரிக்கிறார். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவம் ஆகிய அருப்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறார். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் உறுப்புகள், ஆதிகள் என்று சொல்வதினாலே வெளியிலே உள்ள உறுப்புகளும் உள்ளே உள்ள கருவிகளாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் அடங்கும். அதனாலே புறத்திலோ அல்லது உள்ளே உள்ள மனம் முதலிய கருவிகளினாலோ அடைய முடியாது, அவற்றை கடந்து அறியும் ஓர் அனுபவம் என்று அருப்பெருஞ்சோதி கடவுளை சொல்லுகிறார். அனுபவம் என்பது உணர்வுக்கு புலப்படக்கூடியது, அதற்கு ஒரு உருவம் இல்லை. அந்த உணர்வும் உணர்வாருக்கு மட்டுமே உணரக்கூடியது, மற்றவருக்கு அவரால் எடுத்துச் சொல்ல இயலாது. புலமை மிக்கவர் சொல்மாலை தொடுத்து சொல்லலாம், புலமை இல்லாதவருக்கு சொல்ல இயலாது. ஆதலினாலே இந்த அனுபவம் எதையுமே மனிதன் வந்து விளக்க முயற்சி செய்து தோல்வி அடைந்திருப்பதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். இலக்கியத்திலும் இப்படித்தான் இருக்கிறது, நடைமுறையிலேயும் இப்படித்தான் இருக்கிறது. அதனாலே மிக குறிப்பாக அருளாளர்கள் இதை சொன்னார்கள், கடவுள் வாதம் அல்ல அனுபவம் ஆகும் பொருள் என்று சொன்னார்கள். வள்ளற் பெருமான் அகவலிலே தொடர்கிறார், உனும் உணர்வு உணர்வாய் உணர்வலாம் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி. முதலிலே அனுபவம் என்று சொன்னவர் அதே கடவுள் அந்த அனுபவத்தையும் கடந்து நிற்கிறார் என்று சொல்லுகிறார். எந்த அனுபவம் என்றால் உண்ணும் உணர்வு, உண்ணுதல் என்றால் நினைத்தல், நினைக்கும் அறிவு. அந்த அறிவுக்கு அறிவாய் உள்ளது, அது அந்த அறிவினுடைய எல்லையை கடந்த அனுபவம் என்று சொல்லுகிறார். உண்ணும் உணர்வு அது அடுத்த நிலையிலே உணர்வாய், அது அறிவாய் அறிகின்ற நிலை, உணர்வாய் உணர்வு எல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையையும் பேசுகிறார். தன்னிலிருந்து கடவுளை பிரித்து நான் ஆன்மா நீ கடவுள் என்று பார்த்தால் அது தோன்றாது, அது நமக்கு விளக்கம் தராது என்று அந்த ஒரு மிகப்பெரிய தத்துவ உண்மையும் சேர்த்து அகவலிலே பெருமான் அவர்கள் பேசுகிறார்கள். அதனாலே நாத்திகம் என்பது வாதம் என்று உணர வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டாம் என்று திருமூலர் பேசுகிறார். இறை இல் என வேண்டா என்று ஒரு பாடலிலே திருமந்திரத்திலே மிக அழகாக நான்கு சொற்களிலேயே அதை பேசுகிறார். நாத்திகம் ஒரு வாதமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. நம்முடைய நூல்களிலும் கூட நாத்திகவாதத்தை பார்க்கிறோம், நாம் கேட்கிறோம். ஆனால் அந்த நாத்திகவாதம் அறிவினுடைய விளைவு. அந்த நாத்திகவாதத்தை பேசுகின்றவர்கள் சிறுபான்மையினர், பலரும் அல்ல, பெரும்பான்மையினர் அல்ல, சிறுபான்மையினர் தான் அதை பேசுகிறார்கள். அதனாலே அவர்களை சிற்றினத்தார் என்றே சங்ககாலத்து குறிப்புகளிலே நாம் பார்க்க முடிகிறது. சிற்றினத்தார் என்ற சொல்லிலே வள்ளலாரும் அவர்களை குறிப்பிடுகிறார். மாயை கள்ளுண்ட சிற்றினத்தார் என்று ஆறாம் திருமுறை பாடலிலே சொல்லுகிறார். உலக மயக்கமாகிய கள்ளை உண்ட சிற்றினத்தார் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய சங்ககால பாடல்களிலே சோழன் நலங்கிள்ளிக்கு உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் என்கிற புலவர், அவர் எங்கனம் அரசாட்சி செய்ய வேண்டும், யாரை துணை கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நல்லதன் நலனும் தீயதின் தீமையும் இல்லை என்போர்க்கு இனன்னாகிலியர் என்று அறிவுரை சொல்லுகிறார். நல்லது செய்தால் நன்மை கிட்டும், தீயது செய்தால் தீமை வந்து சேரும், இது இரண்டும் இல்லை என்று வாதிடுவோருக்கு நீ உறவினனாக நட்பினன் ஆகாதே, அவர்களை உன்னுடைய நட்பினராக நீ கொள்ளாதே, அவர்களுடைய சுத்தத்திலே நீ உன்னை காணாதே என்று சொல்லி சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுரை கூறுவதாக அந்த பாடல் அங்கே அமைந்திருக்கிறது. அதனால அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நாம் நாத்திகவாதம் இருக்கிறதை அறிகிறோம். பெருமானவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுடைய நாக்கு தூய்மை இல்லாத நாக்கு என்றே மிகவும் கடிந்தே சொல்லுகிறார்கள். நாத்திகம் சொல்கின்றவர் தம் நாக்கு முடை நாக்கு என்றே சொல்லுகிறார். நாத்திகம் பேசுகிறவர்கள் மீண்டும் மீண்டும் அதையே பேசி அவர்களுடைய நாக்கு தழும்பி ஏறி இருக்கும் என்று மணிவாசகர் தன்னுடைய போற்றித் திருவகவரிலே சொல்லுகிறார். நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர் என்று சொல்லி, கடவுள் உண்டு அல்லது இல்லை என்று வெளிப்படையாக கூறாத சமண பௌத்த மதங்கள் கூட நல்லதினுடைய நலன் உண்டு, தீயதினுடைய தீமை உண்டு என்பதை தங்களுடைய அடிப்படை கொள்கைகளாகவே வலியுறுத்தி வந்திருக்கின்றன. நாதன் நன்னறி நல்வினை நல்பயன் ஏதும் இல்லை என்று கூறுவார் வாதம் என்று சொல்லி குறிப்பு வருகிறது அவர்களுடைய நூல்களில். அவர்கள் நான்கை சொல்லுகிறார்கள். எடுத்த எடுப்பிலே நாதன், அவர் காட்டுகிற வழி நன்னறி, அதிலே நாம் சென்று செய்ய வேண்டியது நல் செயல்கள், நாம் அவற்றிலே இருந்து பெறுவது நன்மை என்று அந்த நூல்களிலும் நாம் காண்கிறோம். ஆக எல்லா நூல்களிலும் எல்லா அறிஞர்களுக்கும் ஒத்தது என்ன என்றால், கடவுள் ஒரு பேராற்றல் நம்மை வழிநடத்துகிறது என்பதுதான். அதனால் பெருமான் அவர்கள் இதை அனுபவாதீத அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார்கள். சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் அதை உரைநடையாகவே இலக்கணமாக உரத்து பேசுகிறார்கள். எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டு என்றும் முதல் வாக்கியத்திலேயே அந்த இலக்கணத்தை தந்துவிடுகிறார்கள். ஓர் உண்மை கடவுள் உண்டு, உண்டு என்று சொன்னதிலானே இல்லை என்பதை பற்றி சிந்திக்கவே வேண்டியதில்லை. சன்மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கையிலே முதல் கொள்கையே கடவுள் உண்டு, அதனுடைய விளக்கம் உண்மை கடவுள் உண்டு, அதனுடைய விளக்கம் ஓர் உண்மை கடவுள் உண்டு. அதிலினாலே பெருமான் அவர்கள் சொல்லுகிறபடி கடவுள் உண்டு. அவர் யார்? எங்கும் நீக்கமில்லாமல் விளங்குகின்றவர். பூரணர் என்பது வட சொல், நீக்கமில்லா நிறைவு என்பது அழகான தமிழ் சொல். இந்த தமிழ் சொல்லை பெருமானவர்கள் அருட்பாவிலே பாடியிருக்கிறார்கள். அதனால எங்கும் நீக்கமில்லாது நிறைவாகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டு என்பதுதான் நம்முடைய அருளாளர்களுடைய வாழ்க்கை. நம்முடைய உலகியல் வாழ்க்கையிலே இந்த கடவுள் உண்டு என்கிற நினைவு வருவதற்கு பல ஆண்டுகள் பல அனுபவம் ஆகலாம். சிலருக்கு இளமையிலேயே கடவுள் உண்டு என்கிற எண்ணம் வந்துவிடும். சிலருக்கு 12 வயதிற்கு அப்புறம் சிறிது அறிவு விளங்க தோன்றுகிற பொழுது அந்த உணர்வு தோன்றும். இன்னும் சிலருக்கு இளமை பருவத்திலே தோன்றலாம். பலருக்கும் குடும்ப பருவத்திலே வயது ஏற ஏற அனுபவம் ஏற ஏற அந்த உணர்வு மலரும். ஆனால் அனைவருக்குமே, உலகில் வாழுகிற மனிதர்கள் அனைவருக்குமே இந்த உணர்வு உறுதியாக என்றாவது ஒரு நாள் மலரும். வள்ளற் பெருமான் கூறுகிறார் ஒரு இடத்திலே, கடவுளாகிய தாயும் தந்தையும் நம்மை கரையேற்றுவதற்காகவே இந்த உலகியல் வாழ்விலே நம்மை பிறப்பிக்க செய்திருக்கிறார்கள். அந்த தாய் தன்மையோடு இருக்கக்கூடிய கடவுள் முதலிலே நாம் அறிவு விளக்கம் இல்லாத போது நம்மை தேடி அவர் வந்து வழிகாட்டுகின்றார். ஆனால் சிறிது உணர்வு தோன்றி கடவுள் உண்டு என்கிற எண்ணம் வந்து அவரை தேடுகின்ற பொழுது அவர் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறார் என்று முதல் திருமுறையிலே நெஞ்சறிவுறுத்தலிலே மிகவும் நயமாக வள்ளலார் பெருமான் அவர்கள் பாடுகிறார்கள். தென்னறியில் நாம் தேடா முன்னம் நம்மை தேடி பின்பு தன்னை நாம் தேடச் செய்கின்ற நற்றாய்கான் என்று சொல்லுகிறார். மிக அருமையான இடம், நம்முடைய ஆன்ம முதிர்ச்சியை பற்றி பேசுகின்ற ஒரு இடம். தாய் ஓடி ஓடி வந்து சிறு குழந்தையை தானே கவனிக்கின்றார். குறித்த நேரத்திலே பாலூட்டுதல், அதனை குளிப்பாட்டுதல், அதனை மலத்தினின்று எடுத்தல் இவ்வளவும் செய்கின்ற தாய் குழந்தை வளர வளர அதற்கு வழிகாட்டியாக தன்னை மறைத்துக் கொண்டு குழந்தையை வளர்க்க தொடங்குகிறார். நம்முடைய வீடுகளிலே நமக்கு ஒரு அனுபவம் உண்டு. குழந்தை சிறிது நடக்க தொடங்கியுடனே அம்மா தன்னை திரைக்கு பின்னாலோ மற்ற இடத்திலோ மறைத்துக் கொண்டு குரல் மூலம் என்னை கான், என்னை கண்டுபிடி, நான் ஒளிந்திருக்கிறேன் வா என்று சொல்லி அந்த குழந்தையை சிறிது சிறிதாக வரச் செய்கின்ற ஒரு பாங்கை பார்க்கிறோம். அதனால முதலிலே குழந்தைக்கு தேடை தெரியாது. ஆனால் அம்மா இங்கனம் இருக்கிறாள், இந்த குரல் அம்மாவுடையது என்று சொல்லி தெளிவு வருகிற பொழுது குழந்தை தாயை தேடுவதை பார்க்கிறோம். அதை வள்ளலார் பெருமான் நெஞ்சறி உறுத்தல்லே மிக அழகாக இந்த சொற்றொடரிலே சொல்லுகிறார்கள். நாம் தேடா முன்னம் நம்மை தேடி பின்பு தன்னை நாம் தேடச் செய்கின்ற நற்றாய்கான் என. மணிவாசகர் தன்னுடைய போற்றி திருவகவிலே உலகிலே உள்ள மனிதர்களுக்கு எப்பொழுது தெய்வ சிந்தனை உண்டாகிறது என்பதை விளக்குகிறார். போற்றி திருவகளுடைய ஒரு பகுதியிலே பேசுகிறார், ஓரறிவுள்ள உயிர்களாக இருந்து ஆறறிவுள்ள மனிதனாக பிறக்கும் வரை பலவிதமான நிலைகளிலே தப்பி பிழைத்து வருகின்ற மனிதன் செல்வம் என்கின்ற கடலிலும் கல்வி என்கின்ற கடலிலும் யாத்திரை ஒவ்வொரு நாளும் காலையில் மலச்சிக்கல் மதியம் பசியினுடைய துன்பம் இவற்றில் எல்லாம் தப்பி பிழைத்து கடந்து கடந்து வந்து வாழ்க்கையிலே அவனுக்கு அனுபவத்தினாலே தெய்வம் என்பது ஓர் நினைவு உண்டாகிறது என்று பேசுகிறார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருள் அது கருதலும் 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின என்று அந்த போற்றி திருவாக அவர் பேசிச் செல்லுகிறார். தெய்வம் என்கிற சிந்தனை வந்தவுடனேயே உலகத்திலே இருக்கிற இன்ப துன்ப நினைவுகள் ஆகிய மாயாசக்திகள் அவனை மயக்கி தன் பக்கம் இழுக்கின்றன என்பதை குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, ஆப்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாட்களும் பேறினர் என்று ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறார். இந்த கடவுள் சிந்தனை வந்து கடவுளை பற்றி அதிகமாக சிந்தித்த தொடங்கியவுடனே வீட்டில் இருப்பவர்கள், அலுவலக நண்பர்கள், ஆர்வீர் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றமெல்லாம் எங்கே இவன் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு கடவுளை தேடி போய்விடுவானோ என்கின்ற அச்சத்தினாலே கடவுள் இல்லை, கடவுள் நெறி என்று ஒன்று இல்லை என்று அவர்கள் கடவுள் இல்லை என்கிற மறுப்பை, நாத்திகத்தை பேசி மீண்டும் மீண்டும் அதையே கூறி அந்த நெறிக்கு செல்ல விடாமல் தடுப்பார்கள் என்று நாத்திகம் பேசி நாட்டெழுந்து ஏறினர் என்று சொல்லுகிறார். அதையும் கடந்து கடவுளை காண வேண்டும் என்கிற ஆபத்திலே இருந்தால் வேதியர்கள் நோன்பு இருந்தால், விரதம் இருந்தால் அதுவே மேலான பலனை தரும் என்று வேறொரு கோணத்திலே திசை திருப்புவார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்று சொல்லுகிறார். அவர்களிடமிருந்தும் தப்பி பிழைத்து வந்தால் சமயவாதிகள் பலர் காத்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் சமயத்திலே காட்டுவதுதான் வழி, இங்குதான் தெய்வம் உள்ளது என்று சொல்லி அனைவருமே அவர்களுக்குள்ளே வாதமிட்டு மயக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்றே சொல்லுகிறார். இதையும் கடந்து வந்தால் பல பல தத்துவங்களை பேசுகின்ற தத்துவ அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தத்துவங்களின் மூலமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி குழப்பம் ஏற்படுத்துகிற தத்துவவாதிகளிலே மாயாவாதம் என்கிற வாதம் ஒன்று உண்டு. அந்த வாதம் என்ன சொல்லுகிறது என்றால், எல்லாவற்றையும் உண்டு உண்டு என்று தொடக்கத்திலே சொல்லி பின்னர் இறுதியிலே மறுத்து எல்லாம் சூனியம் என்று முடியும். அதனாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாதம், மயக்குகிற வாதம் என்று சொல்லி மாயாவாதம் என்று தத்துவ கோட்பாடு சிந்திக்கும் ஆசிரியர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களிலே இருந்து தப்பி வந்தால் உலகியல் வாழ்வே வாழ்வு, வேறு வாழ்வு இல்லை, கண்ணால் காண்பதுவே காட்சி என்று சொல்லி உலகியல் வாழ்க்கையை மட்டுமே நம்பி கடவுள் இல்லை என்று மறுப்பு கூறி வாழ்கிறவர்களை மணிவாசகர் சுட்டிக்காட்டுகிறார். உலோகாயனன் எனும் ஒன்றிரர் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி. ஆக இந்த நிலைகளையெல்லாம் கடந்து வந்துதான் கடவுள் என்னும் சிந்தனை மலரத் தொடங்குகிறது என்கிறார். இதை ஏன் இவ்வளவு விரிவாக நாம் கருத வேண்டும் என்றால், இது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அனுபவமும் கூட. நாம் கடவுளை சிந்திக்கலாம் என்று அமர்ந்தால் அப்பொழுதுதான் நம்முடைய கவனத்தை திசை திருப்பும் எல்லா சக்திகளும் நம்மோடு போராது. அதை கடந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தீவிரம், ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். திருமூலர் அது ரெண்டு அடிகளிலே குறிப்பிட்டார். ஆர்வம் உள்ளவர் காண்பர் அரணடி, ஈரம் உள்ளவர் காண்பர் இணையடி. என்ன அருமையான அறிவுரை பாருங்கள். ஆதலால் கடவுள் உண்டு, நாம் அந்த உறுதியிலேயே நிற்போம். அந்த கடவுள் உண்டு என்பதை பெருமான் அவர்கள் விண்ணப்பங்களிலே முழுவதுமாக மிக அருமையாக விளக்கி நமக்கு தந்திருக்கிறார். சரி, உண்மை கடவுள் உண்டு என்று பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார்களே, அது என்ன உண்மை கடவுள் என்று ஒரு ஐயம் அல்லது கேள்வி எழுகிறார். பொய் கடவுள் என்று ஒருவர் உண்டா என்று உடனே உலகியல் வழக்கப்படி ஒரு கேள்வி வரும். பொய் என்பது உலகியலை பொறுத்த வரைக்கும் இல்லாதது. இது இப்பொழுது மக்களாலே கொல்லப்படுகிற பொருள். ஆனால் பொய் என்கிற தமிழ் சொல்லுக்கு ஆழமான வேற பொருள் உண்டு. அந்த பொருளின்படி பொய் என்பது நிலையில்லாதது என்று பொருள், உண்மை என்பது நிலையானது என்று பொருள். அப்போ உண்மை என்பது யாது? என்றும் நிலையாய் இருப்பது உண்மை. பெருமான் அகவலிலே பாடுகிறார்கள், என்றும் ஓர் நிலையாய், என்றும் ஓர் இயலாய், என்றும் உள்ளதுவாம் என் தனி சத்தே என்று பாடுகிறார். என்றும் மாறாது ஒரே தன்மையிலே இருப்பதனால ஓர் நிலை, அதனுடைய இயல்பிலையும் மாற்றமில்லை, அதனால என்றும் ஒரே இயல்பு. இந்த நிலையும் இயல்பும் உடைய இந்த பொருள் என்றும் உள்ளது. ஆதலினாலே அதற்கு பெயர் சத் என்று உபனிடம் சொன்னது. அதனாலே என் தனி சத்தே என்றார். தனி சத்து என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், அது தவிர வேறு எதுவும் சத் அல்ல என்று பொருள். அடுத்தது என்றும் உள்ளதுவாம் என்று பெருமான் அதற்கு முன்னாடியிலே முடித்தவர்கள் அதற்கு அடுத்து சித் என்கிற பொருளை பற்றி சொல்லி வருகிறார்கள். அப்பொழுது என்றும் உள்ளதுவாய் என்று தொடங்குகிறார்கள். அங்கே உள்ளதுவாய் என்று முடிந்தது சத்தினுடைய இலக்கணம். இங்கே சித்தினுடைய இலக்கணம் என்றும் உள்ளதுவாய் என்று சொல்லுகிறார்கள். எந்த பொருள் நிலையானதோ, எந்த பொருள் ஓர் இயல்புடையதோ, எது என்றும் உள்ளதுவோ, அது எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் எந்தனி சித்தே என்று ஒரு இலக்கணத்தை தருகிறார்கள். மீண்டும் மீண்டும் அகவலை பாராயணம் செய்து இந்த இலக்கணத்தை ஊன்றி கவனித்தால் பெருமான் அவர்கள் சொல்வது உண்மை கடவுள் மாறா என்றும் மாறா ஒரு தன்மையுடைய உண்மை கடவுள் உண்டு என்பதுதான். சிறு விண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் தொடக்கத்திலேயே திருக்குறிப்பு திருவார்த்தையிலேயே கூறுகிறார்கள், இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சொற்களினுடைய விளக்கத்தை நாம் இந்த அடிகளிலே அகவல் அடிகளிலே நாம் காணலாம். சரி, அடுத்ததாக பெருமான் விண்ணப்பத்திலே சொல்லுவது ஓர் உண்மை கடவுள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். கடவுள் உண்டு உறுதியாயிற்று, அது ஒரு உண்மை கடவுள் என்று சொல்லுகிறார். ஒரு உண்மை கடவுள் என்று சொன்னதினாலே கடவுள் பலர் அல்லர் என்பது அவருடைய கோட்பாடு என்று தெரிகிறது. அருளாளர்கள் அனைவருடைய கோட்பாடும் கடவுள் ஒருவரே. அவருக்கு எதிரி எவரும் கிடையாது, அவருக்கு ஒப்பு யாரும் கிடையாது, உயர்வு யாரும் கிடையாது. அவர் ஒருவரே தனித்தலைமைப்பதி, எல்லாம் வல்ல தனித்தலைமைப்பதியாகிய அருட்பெரும் சோதி ஆண்டவரே என்று பெருமான் அவர்கள் விளிக்கிறார்கள். அதனால அவர் ஒருவரே கடவுள். இன்னும் விளக்கமாக இதை ஒரு பாடலிலே பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரே உளார் கடவுள் என்று ஒரு முத்திரையிட்டு சொல்லுகிறார்கள். உருவராகியும் அறிவினராகியும் உரு அறிவினராகியும் ஒருவரே உளார் கடவுள் கண்டு அறிமினோ உலகுளீர். உலகத்திலே இருப்பவர்களே நீங்கள் இதை கண்டு அறியுங்கள் என்று சொல்லுகிறார். உருவமாகி இருப்பவரும் அருவமாகி இருப்பவரும் இந்த ரெண்டிற்கும் இடைப்பட்ட நிலையிலே உள்ள உருவருவமாக இருப்பவருமாகிய கடவுள் ஒருவரே உளார் என்று சொல்லுகிறார். அதனால கடவுள் நிலையை இந்த பாடலிலே சுட்டிக்காட்டுகிறார். அவர் உருவத்திலே கலந்திருக்கிறார், உரு அருவத்திலே நிறைந்திருக்கிறார். அவர் இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படக்கூடியது, கண்ணுக்கு புலப்படாத நிலையிலே உள்ள அருவத்திலும் உள் அருவமாக இருக்கிறார். இந்த மூன்றையும் கடந்திருக்கிறார். இவர் ஒருவரே கடவுள் என்று அறிவுரையாக பெருமான் அந்த பாடலிலே பேசுகிறார். கடவுள் ஒருவர் அல்லர் பலர் என்று பேசுகிறவர்களுக்கு அதிலே ஒரு அறிவுரையும் சேர்க்கிறார்கள். இந்த உடலுக்கு உயிர் ஒன்றுதானே உண்டு, அதுபோல இந்த உலகத்திற்கு கடவுள் ஒருவர் தான் என்று சொல்கிறார். நீங்கள் பலர் என்று சொன்னால் உடலுக்கும் உயிர் பல என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று வேடிக்கையாக வினா தொடுப்பது போல கேட்கிறார்கள் அந்த பாடலிலே. உணர்வு இன்றி இருவராம் என்றும் மூவரேதாம் என்றும் இயலும் ஐவர்கள் என்றும் இருவராய் உரைத்து உழல்வது என் உடற்கு உயிர் இரண்டு மூன்று எனலாமே. அவரவர்கள் விருப்பத்துப்படி உடலுக்கு இரண்டு மூன்று சொல்லிக் கொண்டே போகலாமே என்று வேடிக்கையாக பேசுகிறார். வள்ளல் திருமானுடைய பாடல்களிலே பல பாடல்களிலே தெய்வம் ஒன்று என்கின்ற உண்மை பேசப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவரை விழித்து பாடுகின்ற பொழுது கூட தனிப்பதி என்றும் கடவுள் ஒருவரே என்றும் விழித்து பாடுகிறார்கள். ஆறாம் திருமுறை பாடலிலே பழைய பதிப்புகளிலே பதிவிளக்கம் என்கின்ற ஒரு தலைப்பிலே வள்ளற் பெருமான் 13 பாடல்களை அருளியிருக்கிறார். இந்த தலைப்பினை ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் திருச்சித்தம்பல தெய்வமணி மாலை என்று தன்னுடைய புத்தகத்திலே மாற்றியிருப்பார்கள். இந்த இந்த பாடல் இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த பதிகத்திலே 13 பாடல்கள் உண்டு. முதல் 5 பாடலிலே கடைசி அடியிலே திருச்சித்தம்பலத்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டி என்று முடியும். அடுத்து வருகின்ற 8 பாடல்களிலும் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் என்று முடியும். ஒரு அற்புதமான பதிகம். அற்புதம் ஜோதி ஆண்டவர் இலக்கணத்தை கடவுள் இலக்கணத்தையும் தெய்வ இலக்கணத்தையும் இணைத்து பேசுகின்ற ஒரு அற்புதமான பதிகம் அது. அதில் 2 நிலை பேசப்படுகிறது, கடவுள் தெய்வம். தற்காலத்து தெய்வமும் கடவுளும் ஒன்று எனவே நாம் அனைவரும் உணர்கிறோம். மிக ஒரு நுணுக்கமான வேறுபாடு உண்டு. கடந்த நிலையிலே உள்ளவர் கடவுள், கலந்த நிலையிலே உள்ளவர் தெய்வம். இந்த வள்ளலார் பெருமானும் இதை நுணுக்கமாக பல இடங்களிலே பேசுகிறார். ஆனால் அவர் காலத்திலே உள்ள வழக்கத்துப்படி கடவுளை தெய்வமாகவும் தெய்வத்தை கடவுளாகவுமே தன்னுடைய பாடல்களிலே பாடியிருக்கிறார். அதற்கு ஒரு தத்துவ காரணமும் கூட உண்டு. எது கடந்த நிலையிலே கடவுளாக இருக்கிறதோ அதுவே கலந்த நிலையிலே தெய்வமாக வருவதனாலே கடவுளும் அவர்தான் தெய்வமும் அவர்தான் என்று அந்த பாடல்களுடைய குறிப்பு நமக்கு காட்டுகிறது. இந்த நிலையிலே இங்கே நாம் வந்து சிந்திக்க வேண்டும். அந்த திருச்சிதம்பல மணி மாலையிலே பாடல்கள் எல்லாமே கடவுளுடைய இயல்பையும் தெய்வத்தினுடைய இயல்பையும் கூறி ஒருவர் உண்டே கண்டீர் என்று உறுதி செய்து அவருடைய இலக்கணத்தை கூறும். இதுல மிகவும் சிறப்பு என்ன என்றால், 12-13 பாடல்கள் மிகவும் சிறப்பு. மிக சுருக்கமான மொழியில் 1-2 சொற்களிலேயே கடவுள் இலக்கணத்தை அடுக்கி சொல்லும் அந்த 2 பாடல்கள். 13 பாடலிலே அரும்பெரும் சோதியினார் என்று குறிப்பிட்டே பேசுவார். ஆதியிலார் அந்தமிலார் அரும்பெரும் சோதியினார் என்றே பேசுவார். பேசி அவர் அந்த பாடலை நிறைவு செய்கின்ற போது யாவும் ஒன்று தாமாகி நின்றார் திருச்சிற்றம்பலத்தை ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். ஆக கடந்த நிலையில் கடவுள், கலந்த நிலையில் தெய்வம் என்று சொன்னார். கடந்த நிலை என்பது எதை கடந்தது? எல்லாவற்றையும் கடந்தது. எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்றும் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற ஒரு நிலை. சில பேர் உள்ளத்தை கடந்தது என்று சொல்லுவார்கள். கடவுள் உள்ளத்தை கடந்தது, அதுவும் ஒரு பொருள் தான். உள் என்பது உள்ளத்தை குறிக்கும், உள்ளம் என்பது ஆன்ம அறிவை குறிக்கும், அதனால மனித அறிவை கடந்து நிற்பது என்று அது பொருள் தரும். அந்த கடந்த நிலையிலே கடவுள் இருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன இயல்பு? எப்பொழுதுமே கடந்த நிலையிலே இருப்பாரா என்றால் இல்லை, அவர் கலந்த நிலையிலேயும் இருக்கிறார் என்று நமக்கு தத்துவ ஆசிரியர்கள் விளக்கம் தருகிறார்கள், வள்ளற் பெருமானும் தருகிறார். இந்த இடத்திலே ஒரு சிந்தனை நமக்கு வருகிறது. அவருடைய இயல்பு என்று சொன்னதினாலே அவருடைய இயல்பு எது? அவருக்கு என்று ஒரு சிறப்பு இயல்பு உண்டா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அருளாளர்கள் அவருக்கென்று ஒரு சிறப்பு இயல்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள். இதை வடமொழியிலே சொரூபம் என்று சொல்லுவார்கள். ஒரு பொருள் அதன் தன்மையில் இயல்பாய் என்றும் உள்ள இயல்பு. பொருள் என்பது இங்கே மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் என்பது கடவுள். அவர் கடவுள், அவருடைய தன்மையில் இயல்பாகவே என்றும் உள்ள இயல்பு ஒன்றை கொண்டிருக்கிறார். அதுவே சொரூபம் எனப்படும், அதுவே தன்னியல்பு என்று தமிழிலே சொல்லப்படும். அந்த தன்னியல்பு என்ன என்றால் ஒன்றாயிருத்தல். கடவுள் ஒருவர், உருவம் இன்மை இல்லாதவர், உருவரு அருவம் கடந்தவர், அதனாலே உருவம் இல்லாதவர், செயலின்மை. அவர் விரும்பி எதையும் செய்வதில்லை, வெறுத்து எதையும் ஒதுக்குவதில்லை, அதனாலே அவர் அறிவு வடிவமாக இருப்பதினாலே செயல் இல்லை. அவருக்கு குணம் பெயர் இல்லை, ஏனென்றால் அவர் உருவம் இல்லாததினாலே அவருக்கு பெயர் இல்லை. அவர் உருவம் இல்லாததினாலே அவருக்கு எந்த ஒரு குணத்தையும் ஏற்றி பேச இயலாது, அதனாலே இல்லை. இதெல்லாம் அடிப்படை தன்னியல்புகள் இறைவர்க்கு. இதுதான் கடந்த நிலையிலே உள்ள கடவுளை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவுகிற வாசகங்கள். சரி, அப்ப அவருக்கு என்று ஒரு பொது இயல்பு இருக்க வேண்டும் என்றலாம். கடவுள் கருணையினாலே உயிர்களுக்கு உதவ வருகின்ற பொழுது தன்னுடைய அருட்சக்தியினாலே உதவுகிறார். கடவுள் அறிவு வடிவம், அந்த அறிவு செயல்படுகிற பொழுது அது அருட்சக்தி என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் உலகத்தை நோக்கி நிற்கும் நிலையில் காணப்படும் இயல்புகள் என்று தத்துவ ஆசிரியர்கள் சொல்லுகிறார். அந்த உலகத்தை நோக்கி நிற்கிற நிலைதான் பதி என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது செயல்படுவது சக்தி. இதை தடத்தம் என்று வடமொழியிலே பேசுவார்கள். பெருமான் அவர்களும் இதை பற்றி குறிப்புகளை மிகுதியாக நமக்கு தந்திருக்கிறார். கடவுள் தானே விரும்பி தன்னுடைய சக்தியோடு சேர்ந்து பல்வேறு நிலைகளிலே இருந்து தொழில் படுகிறார். அதனாலே அதற்கு பெயர் தடக்கம். ஆக தன்னியல்பாக இருக்கும் பொழுது சிவம் செயல்படுவது இல்லை. அதனுடைய சக்தி தான் உயிர்களின் அறிவை எப்பொழுதும் விளக்கி நிற்பதினாலே அது இன்பத்தை தருவதென்று அது தாய், அதுவும் அறிவு வடிவம். இப்போ ஒரு இலக்கணமா நான் ஒன்றை மிக எளிமையாக சுட்டிக்காட்டுகிறேன். இளமை காலத்து நண்பர் இருக்கும் ரத்தினத்திற்கு வள்ளலார் பெருமான் வரைந்த கடிதம், மூன்றாவது கடிதம். அவர் என்ன கேள்வி கேட்டார் என்று தெரியவில்லை. பெருமான் அவர்கள் கூறிய மறுமொழியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் என்ன பேசுகிறார்? நித்தியமாகியும் என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் அகண்ட பரிபூர்ண வஸ்துவாகியும் விளங்கிய சிவமே நமக்கு பொருள் என்று பேசுகிறார். நன்றாக கவனியுங்கள். நித்தியமாகியும், நித்தியம் என்றால் நிலையான, என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் உண்மை, உண்மை பொருள். சச்சிதானந்த வடிவமாகியும், சத்து சித்து ஆனந்த வடிவமாகியும், இது மூணும் சேர்ந்தா சச்சிதானந்தம். இது உபநிடத சொல்லாட்சி. வேதாந்த பாடல்களிலே கைவல்ய நவநீதம் வேதாந்த சாஸ்திர நூல், அந்த நூலிலே சத்தும் சித்தும் இணைந்தே இருக்கும் என்பதை கூறுகின்ற பாடல் ஒன்று உண்டு. நல்ல இலக்கணமான பாடல். சத்தே சித்தாகும், சித்தே சத்தாகும், ஒத்தே தோன்றிய சத்தும் சித்தும் என்று மிக எளிதாக அது ஒரு இலக்கணத்தை தந்துவிடும். ஒத்தே தோன்றிய சத்தும் சித்தும் நல்ல சுகம் என்று அது பேசும். அதனாலே சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தமாகிய இன்பம், இந்த மூன்றும் வடிவமாகிய பெருமான் அவர்களும் ஞான விண்ணப்பத்திலே இதை பேசுகிறார்கள். இயற்கை உண்மை தனிப்பெரும் பொருளாகும், தனிப்பெரும் பொருளாயும், இயற்கை உண்மை தனிப்பெரும் பதமாயும், இயற்கை உண்மை தனிப்பெரும் சுகமாயும், பிரிப்பின்றி விளங்கிய என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு இலக்கணம் சொல்லுகிறார். அகண்ட பரிபூரண வஸ்துவாகியும், கண்டம் என்றால் பகுதி, அகண்டம் என்றால் நிறைவு, நிறைவான, பரிபூரண என்றால் நீக்கமில்லா நிறைவு, வஸ்து என்றால் மெய்ப்பொருள். கடவுளை வஸ்து என்று பேசும் வடமொழி சாத்திரங்கள், மெய்ப்பொருள் என்று தமிழ் மொழியிலே சாத்திரங்கள் சொல்லும். மெய்ப்பொருளாகியும் விளங்கிய சிவமே நமக்கு பொருள். விளங்குதல் என்பது அறிவினுடைய வெளிப்பாடு, பேரறிவினுடைய வெளிப்பாடு. ஆக விளங்கிய சிவமே உயிர்களுக்கு அன்பு செய்பவனே, சிவம் என்கிற சொல்லினுடைய நேர்பொருள். நமக்கு பொருள், நாம் மெய்ப்பொருளாக கொள்ள வேண்டியது என்று இருக்கும் ரத்தினம் அவர்களுக்கு வள்ளலார் பெருமான் இலக்கணம் தருகிறார். இதை நாம் இப்படி சிந்தித்துக் கொண்டே சென்றால் இந்த பகுதி நீண்டு கொண்டே செல்லும். அதனாலே இதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருவடி புகழ்ச்சியை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கவனியுங்கள். திருக்குறிப்பு திருவார்த்தைகளினாலே பெருமான் அவர்கள் வரிசையாக கூறிக்கொண்டு வருவார்கள். பரசிவம், சின்மயம், பூரணம், சிவபோக பாக்கியம், பரமநிதியம் என்று. அது எங்கே வந்து முடிப்பார்கள் என்றால், சர்வமங்கள சர்வ சத்திதரம் என்று அளவிலா சகுண நிர்குணமுறு சலக்ஷண விலக்ஷண தன்மை பலவாக நாடி தம்மை நிகர் மறையலாம் இன்னும் அளவிடன்ற சங்கரன் அனாதி ஆதி என்று சொல்லி முடிப்பார்கள். அந்த இடத்திலிருந்து வேறொன்று பொருள் தொடரும். அளவிலா சகுணம் நிர்குணம். சகுணம் என்ன? குணத்தோடு கலந்தது. நிர்குணம் என்றால் குணம் இல்லாதது. இங்கனம் பொருந்துகிற சலக்ஷணம் இலக்கணத்தோடு கூடியது, விலக்ஷணம் இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டது. இப்படிப்பட்ட தன்மைகள் பல உண்டு. அவற்றையெல்லாம் தேடி தன்னை விட ஒப்பு இல்லாத மறைகள், மறைகள் உயர்ந்த நிலையிலே உள்ளன, அதுக்கு ஒப்பாக எந்த மறையும் சொல்ல முடியாது என்கிற பொருளிலே சொல்லுகிறார். தம்மை நிகர் மறையலாம் இன்னும் அளவிட நின்ற இறைவனை அவையெல்லாம் அளவிடுவதற்கு முயற்சி செய்கின்றன. அப்படி நின்றது எந்த கடவுளை என்றால், எந்த கடவுளை என்றால் சங்கரன் சுகத்தை செய்கின்றவன். சங்கரன் என்றால் சுகத்தை செய்கின்றவன் என்று பொருள். அவன் சங்கரன், அவன் ஆதி அனாதி என்று பெருமான் அவர்கள் பேசுகிறார். அதனாலே பெருமான் அவர்கள் இதை மிக விரிவாக விளக்கியிருக்கிறார்கள். அதை விடுத்து நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். விண்ணப்ப கழிவன் பாவிலே பெருமான் அவர்கள் கடவுளுடைய பொது இயல்பையும் சிறப்பு இயல்பையுமே சொல்லி சொல்லியிருக்கிறார். 274 தலங்களை பற்றி பேசுகின்ற அந்த விண்ணப்ப கழிவன் பாவிலே ஒவ்வொரு தலத்தினுடைய பெயரையும் கூறி அதில் உள்ள தெய்வத்தினுடைய பொது இயல்பை சொல்லி அந்த தெய்வத்தினுடைய சிறப்பு இயல்பை அடுத்த அடியிலே சொல்லி விளக்கியிருக்கிறார்கள். மிக அருமையான பகுதி. தில்லை என்று சொல்லப்படுகிற சிதம்பரத்தை பற்றி பேசுகிறார்கள். தில்லை என்று பெயர் சொல்லி அங்கே எழுந்தருளியிருப்பது தலைமை தெய்வம் என்று பொது இயல்பை குறிப்பிடுகிறார்கள். சிறப்பு இயல்பை குறிப்பிடும் பொழுது மெஞ்ஞான சுயம் ஜோதி என்று குறிப்பிடுகிறார். இது ரொம்ப மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. அதே போல திருப்புலியூரிலே உலகிற்கு தாய் என்று பொது இயல்பை குறிப்பிடுகிறார்கள். சிறப்பு இயல்பாக குணக்குன்றம் என்று குறிப்பிடுகிறார். குணக்குன்றம் என்பதனாலே குற்றத்தை குணமாக கொள்ளக்கூடியவன் என்று பொருள். தாய் குற்றத்தை குணமாக கொள்வார். அவ்வளவு குறிப்பாக பெருமான் அவர்கள் பேசுகிறார்கள். அதனாலே நாம் விண்ணப்ப கழிவன் பாவிலும் அதை அடுத்து வருகின்ற நெஞ்சறி உறுத்தலிலும் அவர் கலந்த நிலையிலே எப்படியெல்லாம் உயிர்களுக்கு அருள் புரிகிறார் என்பதை கண்டு அறியலாம். நீங்கள் படித்திருப்பீர்கள் நெஞ்சறி உறுத்தலிலே மிக நீண்டு பெருமான் அவர்கள் கடவுளை பற்றி சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அவர் அவன் பரம நிறுத்தன், அவன் சித்தன், அவன் கள்வன், அவன் சதுரன், அவன் தாய், அவன் தந்தை, அவன் மாமன் என்று சொல்லி உறவுகளும் குறிப்பிட்டு பெருமான் அவர்கள் பேசுகிறார். இனி அடுத்த கேள்வி ஒன்று வருகிறது. இப்படி நெருக்கமான கடவுள் எங்கே இருக்கிறார், அவருடைய இடம் எது? கடந்த நிலையிலே கடவுள் என்று நாம் பேசிவிட்டதுனாலே எல்லாவற்றையும் கடந்தது என்று அந்த விளக்கத்திலேயே இதற்குள்ள விடை இருக்கிறது. ஆனால் பெருமான் அவர்கள் மிக குறிப்பாக ஒரு விளக்கத்தை தருகிறார். நெஞ்சறி உருத்தத்திலே உண்ணுகின்றோர் சித்தத்தில் சுத்த சிதாஹாசம் என்று ஒரு சித்தத்தில் காட்டும் சதுரன் எவன் என்று பேசுகிறார். சுத்த சிதாகாசம் என்பதை சுத்த ஞானவெளி என்று சிறு விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார். எல்லா சக்திகளும் எல்லா சத்தர்களும் எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்ளுவதற்கு மிகவும் அரியதாய் என்று பேசுகிறார். சக்தி சத்தர்களும் தலைவர்களுமே அறிந்து கொள்வதற்கு மிகவும் கடினம் என்றால் நம்மை போன்ற மனிதர்கள் அறிந்து கொள்வது எவ்வளவு கடினம் என்று சிந்தித்து பாருங்கள். எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்கும் ஓ சுத்த ஞான வெளியில் நமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்பு உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் சோதியராகி என்று பெருமான் குறிப்பிடுகிறார். அதனால அவர் அப்பால் அப்பாலா என்பது கடந்த நிலை. அந்த கடந்த நிலையிலே ஒரு சுத்த ஞான வெளியிலே அவர் அனுபவமாகி விளங்குகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள. அதனால கடவுளுக்கு இருப்பிடம் ஞான வெளி, சுத்த ஞான வெளி. இனி அடுத்தபடியாக இருப்பிடம் தெரிந்துவிட்டது. இங்கே ஒரு கேள்வி வருகிறது, இருப்பிடம் தெரிந்ததுனாலே கடவுளை நேரிலே காண முடியுமா என்று ஒரு கேள்வி வருகிறது. சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம் குழந்தையாய் பிறந்ததிலே இருந்து இன்று வரை தொடர்ந்து புறக்கண்களினாலே பொருள்களை பார்த்து ஐந்து இந்திரியங்களினாலும் பொறிகளினாலும் வெளி உலகை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக நேரிலே கண்டு நாம் அறிவதினாலே நாம் உறுதியாக அந்த பொருளை பற்றி ஒரு முடிவுக்கு வருகிறோம். அந்த பொருள் நம்முடைய சிந்தையிலே இருக்கிறது. ஆனால் இதுவரை நாம் சுற்றி பார்த்ததிலே கடவுள் என்ற ஒரு பொருளை நாம் யாரும் கண்டதில்லை. அருளாளர்கள் கண்டதாக சொல்லுகிறார்கள், ஆனால் நாம் கண்டது. வள்ளலார் பெருமானிடம் கேட்டால் அவர் அதற்கு ஒரு விடை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், யார் எந்த முயற்சி பண்ணினாலும் நேரில் அவரை காண முடியாது என்று சொல்லுகிறார். ஞான சரியை பாடலிலே 28வது பாடல், சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குரு, கடவுளை உத்தம சர்க்குரு என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் எங்கே குடியிருக்கிறார் என்றால் உலகியல் இன்ப துன்பங்களை தவிர்த்து உள்ளத்திலே நினைப்பவர் யாரோ அவருடைய உள்ளத்திலே தவறாமல் சத்தியமாய் அமர்ந்து அருளுகின்றவர் அவர் குருநாதரிலே அவர் சர்க்குருநாதர், சர்க்குருநாதர்களிலே அவர் உத்தம சர்க்குருநாதர் என்று குறிப்பிடுகிறார். அத்தகைய இயல்பு கொண்ட கடவுள் நேருறவே எவராலும் கண்டுகுளர்க்கு அரிதாம் நித்திய வான்பொருளை என்று சொல்லுகிறார். நிலையான வான்பொருள், சிறப்பான பொருள், மேலான பொருள் என்று சொல்லுகிறார் கடவுளை. அவர் கடவுளை நேரில் எவராலும் கண்டுகொள்ள இயலாது, அரியது, கடினம், மிக கடினம் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பொருள் சிறப்பாக விளங்குகிற இயற்கை உண்மை பொருள் என்று சொல்லுகிறார். அதை காண வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பொருளை ஒரு உறவு என்று அந்த பொருளோடு தொடர்பு கொள்ளுங்கள். தாய் என்று தந்தை என்று உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்று திருமுறை ஆசிரியர் பேசுவது போல ஓர் உறவு என்று அடைந்து உலகீர் போற்று மகிழ்ந்திடும் என்று சொல்லுகிறார். ஆக மனித அறிவினாலே அவரை காண இயலாது என்பது வள்ளலாரும் சொல்லுகின்ற கூற்று. அருளாளர்களும் நம்முடைய நாயன்மார்கள் திருமுறை பாடல்களிலும் இதை மிகவும் விளக்கமாக பேசியிருக்கிறார். இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவனாதே என்று திருநாவுக்கரசர் பேசுகிறார். இந்த கேள்வி தொடர்கிறது, அப்படி ஒரு இயல்புடையவனை எப்படியா காண்பது என்று. அதற்கும் அவரே பதில் சொல்லுகிறார், அருளாகிய கண் கொண்டு அறியலாம் என்று சொல்லுகிறார். அதனால அருளால் அறிய முடியும், அருள் அறிவால் அறிய முடியும், அருட்கண் கொண்டு அறியலாம். இது எப்படி? சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் நாம் சூரியனுடைய கதிர்கள் மூலமாகத்தான் சூரியனை பார்க்கிறோம். நாம் நேரடியாக சூரியனை பார்க்க இயலவில்லை. அதை போல கடவுளை காண முடியும் என்றால் அவனுடைய அருட்சக்தியாலே தான் கடவுளை காண முடியும். வள்ளலார் பெருமான் பல இடங்களிலே மனித அறிவினாலேயும் மனிதனுடைய எண்ணத்தினாலும் ஆகமங்கள் வேதங்கள் முதலிய அளவிட்டு கூறியிருப்பதினாலேயும் கடவுளை கண்டு அறிய முடியவில்லை என்று பல பாடல்களிலே பேசி சொல்லுகிறார். மகாதேவ மாலையிலே அந்த பாடல்களை நீங்கள் சிறப்பாக பார்த்திருப்பீர்கள். இங்கே ஒரு நுணுக்கமான கேள்வி, பலர் கேட்கிற கேள்வி, ஐயா நீங்க அவரை கண்ணாலே பார்க்க முடியாது என்கிறீர்கள், அவரை பற்றி காண முடியவில்லை என்றால் அவரை எப்படி அறிவது? காணவும் முடியாது அறியவும் முடியாது என்றால் அவருடைய நிலையை எப்படி அறிந்து கொள்வது? வள்ளலார் பெருமான் ஞான விண்ணப்பத்தில் என்ன சொல்லுகிறார்? கடவுளின் உயர் இயற்கை உண்மை விளக்க தரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால இயற்கை உண்மை விளக்க தரம் ஒன்று இருக்கிறது, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி அறிந்து கொள்வது? மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது என்பதனாலே மனிதர்கள் கூறும் எந்த வழியிலும் எந்த முறையிலும் அறிய இயலாது. அதனாலேதான் பெருமான் பல இடங்களிலே ஏனைய அருளாளர்கள் போலவே பாடுவார், வேதங்கள் காணவில்லை, மறைகள் காணவில்லை, தேவர்கள் காணவில்லை, முத்தர் காணவில்லை, சித்தர் காணவில்லை என்று வரிசையாக கூறிக்கொண்டே செல்வார். சரி, எங்கனும் காண்பது? அவரை கண்டு அனுபவித்த அருளாளர்களுடைய அருள்மொழி மூலமாகத்தான் நாம் அறிய முடிகிறது. அவர்கள் நமக்கு வழிகாட்டி, அவர்கள் நேரிலே கண்டிருக்கிறார்கள். அதற்கு சான்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அவர் பாடல்களிலேயே தெளிவாக சொல்லுகிறார். மணிவாசகர் சொல்லுகிறார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க என்று பாடுகிறார். அதனால அவர் நேரிலே பார்த்திருக்கிறார். அதே போல வள்ளலார் பாடுகிறார், நான் கண்டேன் நேரிலே கண்டேன், கனிந்து அந்த கனிவிலே நான் அவரோடு கலந்து கொண்டேன் களிப்போடு என்று பாடுகிறார். கருணை அருட்பெரும் சோதி கடவுளை என் கண்ணால் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், களித்தேன் என்று ஒரு பதிகம் அல்ல, இரண்டு பதிகம் அல்ல, மூன்று பதிகங்களிலே அடுத்தடுத்து பாடுகிறார். கண்டு கழித்திருக்கின்றேனே என்று ஒரு பாடல் ஒரு பதிகம் முழுவதும் பாடுகிறார். இன்னொரு பாடலிலே கண்டுகொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தே என்று பாடுகிறார். இந்த பதிகத்தில் உள்ள பாடல்களை எல்லாம் அன்பர்கள் பொறுமையாக படிப்பீர்களானால் கடவுளை நேரில் வள்ளலார் கண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இன்னும் நுணுக்கமாக சிந்தித்தால் ஒரு உண்மை தெரியும். மனித அறிவினாலே காண முடியாத கடவுளை அருளாளர்கள் அருள் அறிவாலே கண்டிருக்கிறார்கள், அருட்கண்ணாலே கண்டிருக்கிறார்கள். ஆக அருளை பெற்றால் கடவுளை அறியலாம் என்கிற உண்மையை அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு விளக்கம் தருகிறது. இப்போ உலகியலுக்கு வருகிற பொழுது கற்றவர்கள் இருக்கிறார்கள், அது அவர்கள் இதை படித்து தெரிந்து கொள்வார். ஆனால் கல்லாதவர்கள் இருப்பார்களே, அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் கற்றவர்கள் சொல்ல கேட்டு அறிந்து கொள்வார். கற்றவர்களோ கல்லாதவர்களோ இருவருமே அவருடைய அருளை பெறுவார்கள். உங்களுக்கு என்ன அந்த மகாதேவ மாலையிலே இருக்கிற பாடல், அருமையான பாடல், சிறுவர்கள் கூட பாடுகிற பாடல் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், கற்றவர்க்கும் கல்லாருக்கும் அருள் புரிகிறவர் என்ற பாடல். அதனால இறைவர் இருவருக்குமே அருள் புரிகிறார். இருவரையும் இருவருமே கற்றது கேட்டது இரண்டையும் தன் அறிவினாலே சிந்தித்து சிந்தித்து பார்ப்பார்கள். அது மூன்றாவது நிலை, கற்றல் கேட்டல் சிந்தித்தல். அப்படி சிந்திக்கின்ற போது அவர்கள் நடுநிலையிலே இருந்து சிந்தித்தால் அவர்களுடைய அனுபவம், பட்டறிவு, உலகியல் அனுபவம் அவர்களுக்கு துணை நிற்கும். எப்படி துணை நிற்கும் என்று நாம் பார்க்கலாம். இந்த உலகியலிலே நாம் பலவற்றை விரும்புகிறோம், அதை அடைவதற்குரிய தகுதியும் நமக்கு இருக்கிறது, முழு முயற்சியும் செய்கிறோம். ஆனாலும் அந்த செயல்கள் கைகூடுவதில்லை. சிலர் தகுதியும் இல்லாமல் முயற்சியும் செய்யாமல் அந்த நிலைகளையெல்லாம் விருதுகளையெல்லாம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நம் உள்ளத்திலேயே ஒரு ஐயம் எழுகிறது, நமக்கு கிட்டாத ஒன்று, எந்த நிலையிலும் நம்மோடு ஒப்பில்லாத ஒருவருக்கு கிட்டுகிறது, இதன் உண்மை என்ன என்று. உலகியல் நிகழ்வுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இதை போன்ற பல நிகழ்வுகளை நாம் காண்கிறோம். அதுபோல ஒருவருக்கு தொடர்ந்து துன்பம் பெறுவதையும் ஒருவருக்கு தொடர்ந்து இன்பம் பெறுவதையும் பார்க்கிறோம். சில காலம் கழித்து இந்த ரெண்டு நிலைகளுமே மாறுவதையும் பார்க்கிறோம். உறவும் பகை என்ற இரண்டையும் பார்க்கிறோம். உறவு பகையாவதையும் பகை உறவாவதையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உள்ளத்திலே பல கேள்விகள் எழுந்துகின்றன. ஏன் மனிதர்களிடையே இந்த வேறுபாடுகள் அவரவருடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்றன என்று. இன்ப துன்பங்களிலே ஆழ்ந்து உலகியலிலே அடிபட்டு பட்டுப்பட்டு அறிவு வர வர மனிதன் ஒன்றை உணர்கிறான், நமக்கு மேலான ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றல் வழிகாட்டுதலின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் கிடைக்க வேண்டிய நேரத்திலே கிடைக்க வேண்டிய அளவு கிடைக்கிறது. நமக்கு கிடைக்க இல்லை என்றால் இனி நல்லதொரு காலத்தில் நல்லதொரு பொருள், இதனினும் மிக மேலானதொரு பொருள் கிடைக்கும் என்று அவன் அனுபவத்திலே கண்டறிகிறான். அந்த பொருள் கிடைத்திருந்தால் அது பொருத்தம் இல்லாமல் போயிருக்கும் என்கிற அனுபவத்தையும் அவன் பெறுகிறான். அப்பொழுது அவன் கற்றது கேட்டது இரண்டையும் தன் அறிவினால் ஆய்வு செய்து அதுவரை கடவுள் சிந்தனை இல்லாமல் இருந்தாலும் கூட கடவுளினுடைய இருப்பையும் செயல்பாட்டையும் உணரத் தொடங்குகிறான். தன்னையும் இந்த உலகத்தையும் வழிகாட்டுகிற ஒரு மிகப்பெரிய பேராற்றல் இருக்கிறது என்பதை உணர்கிறான். இப்படி சிறிது சிறிதாக உணர உணர எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உயிர்கள் உலகத்திலே வாழ்வதற்கு உதவுகின்ற தர்ம சத்திரம், தர்ம கடலாக விளங்குகிற கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்களுடைய அருட்செயலை சிந்திக்கிறார். வள்ளலார் கடவுளை தர்ம சத்திரம் என்றும் தர்ம கடல் என்றும் தன்னுடைய பாடலிலே பாடுகிறார். சிந்தித்து பாருங்கள், நாம் வீட்டிற்கு வாடகை கொடுக்க வேண்டும், குடிக்கும் தண்ணீருக்கு விலை உண்டு, நாம் பயன்படுத்தும் எரிபொருளுக்கு விலை உண்டு, நாம் உட்செலுத்தும் காற்றுக்கு உட்கொள்ளும் காற்றிற்கு ஒரு கட்டணம் உண்டு, நாம் எல்லா நிலைகளிலும் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கி அவ்வவற்றை வருந்தி பெறுகிறோம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் பொதுவாக எல்லா உயிர்களும் அனுபவிப்பதற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தந்திருக்கிறார். தர்ம சத்திரம் என்று பெருமான் அவரை குறிப்பிடுகிறார். இந்த உலகில் உள்ள கோடி கோடி உயிர்களெல்லாம் இவற்றையெல்லாம் அனுபவித்தும் கூட குறைவில்லாமல் மீண்டும் மீண்டும் கொடுக்கிறவன் அவன். அதனாலே அவன் தர்மக்கடல். சத்திரத்திலே வருபவர் எவரும் எவ்வித வேறுபாடுமின்றி தங்கலாம், உணவு உண்ணலாம், படுத்து தூங்கலாம் என்கிற நிலை நமக்கு தெரியும். அதை போல நல்லவர் கெட்டவர், படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் இந்த உலகத்திலே இந்த எல்லா நன்மைகளும் சேருவதாக அவன் அமைத்திருக்கிறான். அவன் நம்மிடம் இருந்து பெறுவது ஒன்றுமில்லை. எதிர்பார்ப்பு இல்லாத ஒருவன் அந்த நிலையை எண்ணி பார்த்து தர்ம சத்திரம், தர்ம கடல் என்று சொல்லுகிறார். இது நாம் தனியே இருந்து சிந்தித்து உணர வேண்டிய ஒரு நிலை. ஆக வள்ளலார் கூறிய சிறு விண்ணப்பத்திற்கு மீண்டும் நாம் வருவோம். எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஒரு உண்மை கடவுள் உண்டு என்றும், அக்கடவுளை உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும் என்றும் தொடர்கிறார். ஆக கடவுள் உண்மை கடவுள். அவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அவரை உண்மையாகத்தானே வழிபாடு செய்ய வேண்டும், அதுதானே பொருத்தம். அவரை எப்படி வழிபாடு செய்வது என்கிற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லி விடுகிறார், கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும் என்று. கருத்தில் கருதுதல் என்பது சொல்லாமலே விளங்கும், அது புறத்திலே உள்ள வழிபாட்டை குறிக்கவில்லை, அகத்திலே உள்ள வழிபாட்டை தான் குறிக்கிறது. அதனாலே அவர் உள்முகமாக கருதுகின்ற அந்த வழிபாட்டை பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதுவும் உண்மை அன்பாலே இருக்க வேண்டும், என்றும் மாறாத அன்பாலே இருக்க வேண்டும், அதுதான் உண்மை அன்பு. மாறுகிற அன்பு என்ன அன்பு என்றால், இன்பம் வந்தால் அவரை நாம் வழிபாடு செய்வோம், துன்பம் வந்தால் அவரை ஒதுக்கி வைத்து விடுவோம். நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினால் நமக்கு நெருக்கமான கடவுள், நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் அவர் கடவுளர் அல்ல. இப்படி மாறுகிற நிலையிலே உள்ள பொய் அன்பு அல்ல, உண்மையான அன்பை, தாய் அன்பு போல உண்மையான அன்பை கருத்தில் கருதி வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி செய்தால் அவருடைய அருள் எங்கே கிடைக்கும், எங்கே வழிபாடு செய்கிறார், கருத்திலே கருதி. அதனால கருத்திலேயே அந்த அருள் வெளிப்பட்டு விளங்கும் என்று மிக அழகாக பெருமான் அவர்கள் விளக்கம் தருகிறார். ஆக கடவுளை கருத்திலே கருதினால் அவருடைய இயற்கை விளக்க உண்மை தரம் நிலை அறியலாம், அவர் அருள் தருவதை கருத்திலே உணரலாம். அதனாலே சுத்த சிதாகாசம் என்பது அவரவர் சித்தத்திலே காணக்கூடியது என்று நெஞ்சறிவுறுத்திலே சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி நாம் எல்லோருமே அறியலாம், சிறுக சிறுக அறிவோம், அவரவருடைய அளவுக்கு இயன்றபடி அறிவோம். ஒரே நாளில் ஒரே வாழ்க்கையிலே கூட முழுவதும் அறிய முடியாது, மற்றொரு வாழ்க்கை நமக்காக காத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் முழுவதும் அறிவோம், அந்த வழி முழுவதிலுமே நாம் செல்ல இயலும். அதனால பெருமான் அவர்கள் சொன்னார்கள், அவரவர் அளவுக்கு இயன்றபடி அறியாது அறியலாம் என்று சொன்னார். அறியாது அறியலாம் என்றால் என்ன பொருள் என்றால், நான் இந்த கடவுளினுடைய இயல்பை அறிந்தேன் என்று சொன்னால் அவர் அந்த இயல்புக்கு அப்பால் போய் நிற்பார். கடவுளை நாம் ஒரு படத்திலே சட்டமிட்டு கண்ணாடி போட்டு மாட்டுவது போல ஒரு இலக்கணத்துக்குள்ளே அவரை அடைக்க முடியாது. நாம் எந்த இலக்கணத்தை வகுத்தாலும் அந்த இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிறவர் கடவுள். என்ன காரணம் என்றால் அவருடைய இயல்பு அங்கனம். அவர் அங்கனம் கடலை விட ஆழமாகவும் அகலமாகவும் மலையை விட உயரமாகவும் இயல்புகள் அவ்வளவு கொண்டவர். அந்த கடவுள் ஒருவரே வழிபாட்டுக்கு உரியவர், கடவுள் ஒருவர்தான் வழிபாட்டுக்குரியவர் என்று பெருமான் அவர்கள் சொல்லுகிறார். அருளாளர்கள் அனைவரும் அதைத்தான் சொல்லுகிறார். சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஒருவர் என்று பெருமான் பேசுகிறார். சன்மார்க்க சங்கத்திலே உள்ளவர்களையெல்லாம் கூவி அழைத்து பெருமான் சொல்லுகிறார், சன்மார்க்க சங்கத்திலே உங்களுடைய சங்கத்திலே என்னை ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாம் வல்ல நமது இறைவனையே தொழுகிறீர். சன்மார்க்க சங்கத்தீர் சித்தடியே நமது சால் வணங்கி சாத்துகின்றேன், என் மார்க்கத்துள் எமை நுமக்குள் ஒருவனக் கொள்வீர், எல்லாம் வல்ல நமது இறைவனையே தொழுவீர் என்று சொல்கிறார். தான் கடவுள் என்று வள்ளற் பெருமான் எங்கும் சொல்லது. கடவுள் என்பவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர், ஆதியும் இல்லாதவர், அந்தமும் இல்லாதவர். அவர் ஒருவர்தான் கடவுள், அவர்தான் வழிபாட்டுக்குரியவர் என்பது வள்ளலாருடைய கோட்பாடு. இந்த உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன, பல மத குருக்கள் இருக்கிறார்கள். நானே கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிற குருக்கள் அநேகர். இந்த மதம் ஒன்றிலேதான் கடவுள் இருக்கிறார், இதில் சேர்ந்தால்தான் அருள் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற மதங்கள் பல. அவையெல்லாம் கடவுளுக்கு ஒரு சட்டமிட்டு கடவுளை கைதி போல ஒரு இலக்கணத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்துகின்றன. வள்ளலார் அதை அப்படி விளக்கவில்லை, எளிதாக நமக்கு சொல்லுகிறார், கடவுள் ஒருவரை நீங்கள் தொழுங்கள், ஒரு கடவுள் தான் உண்டு, அவரை நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லுகிறார். உபதேச குறிப்பிலே பெருமான் பேசுகிறார், சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஒருவர், அவர் அருள் பெற்ற முத்தேக சித்தி பெற்ற ஞானிகள் பலர் என்று பேசுகிறார். சுத்த சன்மார்க்க ஞான விண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சுத்த சன்மார்க்க ஞானிகள் என்று ஆறு கூட்டங்களை குறிப்பிட்டு ஏழாவதாக சமரச சுத்த சடாந்தம், அதாவது ஆறு அந்தங்களையும் கடந்த சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகள் என்று ஏழாவது கூட்டத்தை சொல்லுகிறார் கடவுளர் திருமுன் இருப்பவர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆதலினாலே அவருடைய நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய நிலை, கடவுள் ஒருவரே வழிபாட்டிற்கு உரியவர், பிற தெய்வங்கள் எல்லாம் வணக்கத்திற்கு உரியவர். நம்முடைய நம்பிக்கையின் காரணமாக பல தெய்வங்களை நாம் வழிபாடு செய்கிறோம். அருளாளர்கள் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன தெளிவாக சொல்லுகிறார்கள் என்றால், கடவுளை மட்டும் சிந்தியுங்கள் என்று பேசுகிறார்கள். உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லால் என்பது திருமுறையிலே நாம் காணுகின்ற சொற்றொடர். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று பேசுவது சுந்தரம். வள்ளற் பெருமானும் அதைத்தான் பேசுகிறார். அவர் சிறு தெய்வங்களை பிற தெய்வங்களை சிந்திக்கவில்லை. சித்தாந்த சாஸ்திரத்திலே சிறு தெய்வத்திற்கு ஒரு இலக்கணம் உண்டு, சிறு தெய்வங்கள் செத்து பிறக்கும் என்று. ஆக மனிதர்களாக பிறந்து அவர்களுடைய தவம் விரதத்தினாலே மேல்மேல் நிலையை அடைகின்றவை தெய்வங்கள். அவை எந்த நிலையை அடைந்தாலும் ஒரு நிலையிலே அவை திரும்பவும் பிறக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதனாலே செத்து பிறக்கும் சிறு தெய்வங்கள் என்றும், பிற தெய்வங்களை நான் சிந்திக்க மாட்டேன் என்று நாம் அருளாளர்கள் சொல்வதை நாம் காணலாம். ஆக ஏனைய தெய்வங்கள் எல்லாம் உருவங்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியவையே ஒழிய வழிபாட்டிற்கு உரியவை அல்ல. இதற்கு ஒரு சிறு விளக்கம் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் நம்மை இந்த நிலையிலே இருந்து எடுத்து உயர்நிலைக்கு ஏற்றி தன்னுடைய நிலைக்கு நம்மை சேர்த்து கொள்ளுகிறாரோ அவர்தான் வழிபாட்டிற்கு உரியவர். கதிதரு கடவுள் என்று வள்ளற் பெருமான் அவர்கள் பேசுவார்கள். கதி என்பது ஆன்மா இறுதியாக பெறுகிற கடவுள் அனுபவம், அந்த நிலை. கடவுள் நிலையறிந்து அதன் மயமாதல் என்று பெருமான் குறிப்பிடுகிறார் இல்லையா, அந்த நிலை. ஏனைய தேவர்கள் அந்த நிலையை மனிதர்களுக்கு தர இயலாது. அவர்கள் ஆண்டவர் அருளின்படி, அவர்கள் ஏவலின்படி அவரவர்கள் அந்தந்த பணியை செய்வார்கள். ஆனால் இந்த முக்கியமான பணியை, வித்தி தருகின்ற பணியை அவர்கள் செய்ய இயலாது. ஆதலினாலே அவர்கள் வணக்கத்திற்குரியவர்களே ஒழிய வழிபாட்டிற்குரியவர்கள் அல்ல. நிலை பெற்றிருக்கிற சைவம் வைணவம் ஆகிய சமயங்களிலுமே ஒரே கடவுள் என்று சொல்லப்படுகிற சிவம் திருமால் ஆகிய முழுமுதற் கடவுளர் தான் வழிபாட்டிற்குரியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் வணக்கத்துக்குரிய மூர்த்திகள். எடுத்துக்காட்டாக சைவத்திலே சிவம் ஒன்றே கடவுள். இதை புராண வடிவிலே சொல்லுகின்ற திருக்கோயிலிலும் கூட மகாலிங்க மூர்த்தியே திருவுருவம், ஏனைய மூர்த்தங்கள் எல்லாம் வழிபாட்டிற்குரியதாக நாம் கொள்ளக்கூடாது. ஆனாலும் அவர்கள் கடவுளினுடைய மறுவடிவங்கள், அருள் வடிவங்கள் என்று சொல்லி வேறு வேறு வடிவங்களை காட்டுவதனாலே அவையெல்லாம் வழிபாட்டுக்குரியவையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இது தத்துவ விளக்கம். புராணங்களிலே நாம பார்க்கிறோம், சிவபெருமான் எழுந்தருள்கிறார், அவருடனே பதமூர்த்திகள் எழுந்தருள்கிறார்கள், அந்த பதமூர்த்திகளோடு பதத்தலைவர்கள் வருகிறார்கள், இந்திரர் சந்திரர் சூரியர் முதலான தேவர்கள் வருகிறார்கள், வசித்தர் அகத்தியர் புலத்தியர் முதலான முனிவர்கள் வருகிறார்கள், கண்ணுவர் முதலான இருடிகள் வருகிறார்கள், அசுரர் அந்தரர் சித்தரர் முதலான கணங்கள் வருகிறார்கள். கணங்கள் என்றால் கூட்டத்தார் வருகிறார்கள், நந்தி முதலான பிரதம கணங்கள் வருகிறார்கள். இவர்களெல்லாம் கடவுளாகிய சிவபெருமானுடன் வருகிறார்கள் என்றுதான் குறிப்பிருக்கிறதே ஒழிய அவர்கள் எவரும் கடவுளர் அல்ல. ஆக கடவுளர் எவர் என்பதிலே நம்முடைய புராணங்கள் கூட மிக தெளிவாக பேசுகின்றன. மனுமுறை கொண்ட வாசகத்திலே பெருமான் அவர்கள் சிவபெருமான் எழுந்தருளுகின்ற பொழுது இந்த விளக்கத்தை மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் அதிலே அந்த மனுமுறை கண்ட வாசகத்திலே இதை விவரமாக பேசுகிறார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது எடுத்துக்காட்டாக பதமூர்த்திகள் பத தலைவர்கள் என்று பிரித்து பிரித்தே பேசுகிறார்கள். 17 பதமூர்த்திகளை பேசுகிறார்கள். 35 பத தலைவர்களை பேசுகிறார்கள். தேவர்களை பேசுகிறார்கள். அதை போல கணங்கள், அதாவது கணம் என்றால் கூட்டத்தார், அப்படி 16 கூட்டத்தாரை பேசுகிறார்கள். பிரதம கணங்கள் என்று சொல்லி நந்தி முதலிய 9 கூட்டத்தாரே பேசுகிறார்கள். ஆனால் இவர் எவரும் கடவுளர் அல்லர், கடவுளுடன் உடன் வருகின்ற கூட்டத்தார் என்று அவர்களுடைய நிலையெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். ஆக சைவத்திலே சிவம் ஒன்றே கடவுள் என்பதை நாம் தெளிவாக பெற்றுக் கொள்கிறோம். வைணவத்திலே திருமால் ஒருவரே முழு முதல் கடவுள். ஆக வைணவத்திலே இப்பொழுது நாம் காண்பது இந்த முழுமுதற் கடவுள் வழிபாட்டிலிருந்து சிறிது சிறிதாக மாறி இப்பொழுது வழிபாடு அனுவர் முதலிய அடியார்கள் வழிபாடாக பரவலாக எங்கும் காணப்படுவதை பார்க்கிறோம். அதே போல சைவத்திலே இறைவன் ஒருவனே வழிபாட்டிற்குரியவன் என்றிருந்த நிலை மாறி தற்காலத்திலே உலகியலிலே பொதுவாக தமிழ்நாட்டிலே எல்லா இடங்களிலும் கோள் வழிபாட்டிற்கு வந்து முடிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக சூரிய சந்திர முதலானவர்கள் தேவர்கள், தேவர்களை வழிபாடு செய்வது, வழிபாடு செய்தால் அவர்கள் துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார்கள், அதற்கு பரிகாரம் செய்தல் என்று சொல்லி நாம் முழுமுதற் கடவுளை வழிபாடு செய்கின்ற ஒரு நிலையிலிருந்து இறங்கி மக்கள் அனைவரும் வணக்கத்திற்குரிய மற்றவர்களையெல்லாம் வழிபாடு செய்கிற ஒரு நிலையை காண்கிறோம். இந்த நிலைக்கு காரணம் என்னவென்றால் கடவுள் யார் என்று புரியாதது ஒன்றுதான். கடவுள் இன்னார் என்று நம்முடைய சமய தலைவர்களும் மத தலைவர்களும் அவர்களுக்கு உணர்த்த தவறியதும் ஒன்று காரணம். இவர்களே முயற்சி செய்து விளங்கிக் கொள்ளாததும் மற்றொரு காரணம். ஆக நகரிலே காவல் தெய்வங்களாக வைக்கப்படுகிற தெய்வங்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுளராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடவுளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நாமெல்லாம் துளசி செடி, வில்வ மரம், பசுமாடு, பாம்பு, யானை, மலை முதலானவைகளை எல்லாம் கடவுளரை போன்று வழிபாடு செய்கிறோம். ஆனால் அவையெல்லாம் ஒரு புனித பொருள் என்று கருதி நாம் வணங்கலாமே ஒழிய அவை வழிபாட்டுக்குரிய பொருள்கள் அல்ல என்பதை அருளாளர்களுடைய கூற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி நாம் நம்முடைய நேரத்தை செலவழித்தால் அது வீண் செயலாக முடியும், உயர்நிலையை அடைய முடியாது. இதை பெருமான் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய பாடலிலே சொல்லுகிறார்கள். தலைவுரைத்த கற்பனையே நிலை எனக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று கூறி இன்னொரு பாடலிலே விளக்கம் சொல்லுகிறார்கள். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் தேர்கதி பல பல செப்புகின்றாரும் என்று விளக்கம் தந்து இவர்களெல்லாம் பொய், அதாவது நிலையில்லாத ஒன்றை நிலை என்று கருதி வழிபாடு செய்கிறார்கள். இவர்களுக்கு அறிவு விளக்கம் தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார். அதனாலே மிக நுணுக்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி நான்முக அரி, அருகர், புத்தர், மதத்தலைவர்கள் இவர்கள் அனைவரும் மேல்நிலையிலே சிறிது அருள் ஒளி கிடைத்து அந்த அருள் ஒளியினாலே மகிழ்ச்சி அடைந்து தாங்கள் விரும்பியபடி செய்து இருக்கிற தேவர்கள் உயர்ந்தோர், அதை அவர்களுடைய இயல்பு சிறு பிள்ளை கூட்டம் என்று பெருமானவர்கள் குறிப்பிடுகிறார். நான்முகர், நல் உருத்திரர்கள், நாரணர், இந்திரர்கள் என்று வரிசையாக கூறி இவர்களெல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருளொளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம் போனபடியே தேன்முகந்து உண்டவர் எனவே விளையாடான் என்ற சிறுபிள்ளை கூட்டம் என்று பெருமான் அவர்கள் விளக்கம் தருகிறார். அதனால இவர்களெல்லாம் கடவுளராக மாட்டார்கள், கடவுளை கண்டு அந்த மகிழ்விலே அவர்கள் செயல்படுகிறவர்கள் என்று சொல்கிறார். வள்ளலார் எல்லா மூர்த்தங்களையும் எல்லா தெய்வங்களையும் அருப்பெரும் ஜோதி கடவுளாகவே காண்கிறார். அடியர் நெஞ்சத்து அருட்பெரும் ஜோதி ஓர் படிவமாகும் படம்பக்க நாதரே என திருவொற்றியூர் இறைவனை பாடுகிறார். திருவற்றியூரிலே எழுந்தருளியிருக்கின்ற இறைவனுடைய பெயர் படம்பக்கநாதர். அந்த படம்பக்கநாதர் திருவுருவை பார்க்கிற பொழுது அவர் வள்ளலார் எப்படி பார்க்கிறார் என்றால், இங்கே வருகிற அடியார்கள் நெஞ்சிலே அருட்பெரும் ஜோதி படம்பக்கநாதராக காட்சியளிக்கிறார் என்று. ஏனென்றால் அந்த அடியார்கள் அவரைத்தான் காண்கிறார்கள் அந்த திருக்கோயிலே திருவுருவமாக. அதனால அடியார் நெஞ்சத்து அருட்பெரும் ஜோதி ஓர் படிவமாகும் படம்பக்கநாதர் என்று குறிப்பிடுகிறார். அதே போல அவர் பொதுவாக விளக்கம் தருகின்ற பொழுது சொல்லுகிறார், எந்த தேவரை நான் பார்த்தாலும் அவரை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சாயலாகவே பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். மிக அருமையான பாடல் அந்த பாடல். மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உண்பெண்ணையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததே எல்லால் தலைவ வேறு எண்ணியதுண்டோ என்று பேசுகிறார். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு இயல்பு உண்டு, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு உரு உண்டு. அதனால வண்ணம் என்பது இயல்பை குறிக்கும். வண்ணம் வேறு எனினும் வடிவு வேறு எனினும் மன்னிய உண்மை ஒன்று என்று சொல்லி விளக்கமும் தருகிறார். அதனால உண்மை கடவுள் ஒருவர்தான். அவர் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் அவருக்கு உருவம் தருவோம். நாம் எப்படி விரும்புகிறோமோ அந்த உருவம், எந்த நிலையிலே வைக்க வேண்டுமோ அந்த நிலையிலே அதை பற்றிய விளக்கம், இவை நாம் விரும்பி தந்ததே ஒழிய இறைவனுக்கு அந்த வடிவம் இல்லை. ஆனால் இறைவன் நாம் விரும்புகிற வடிவத்திலே வந்து நமக்கு தர இயலும், அதிலே மறுப்பில்லை. அதனால் இந்த இரண்டையும் வேறுபடுத்தி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள. எடுத்துக்காட்டாக பெருமான் அவர்கள் இப்படி எல்லா தெய்வ உருவங்களினுடைய உண்மையையும் சொல்லுகிற சில இடங்களை நாம் குறிப்பிடலாம். விநாயகரை பெருமான் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், நான்கு பதிகம் இருக்கிறது. அந்த விநாயகர் பாடலிலே விநாயகர் தனக்கு ஒரு உண்மையை உணர்த்தியதாக பாடலிலே பேசுகிறார். அந்த விநாயகர் வள்ளலாரிடம் அறிவுரை ஒன்று தருகிறார், என்னுடைய வடிவம் சத்து சித்து ஆனந்தம் ஆகிய மூன்றும் சேர்ந்த வடிவம். இந்த திருக்கோயில்களிலே காட்டுகின்ற உருவமும் இதற்கு செய்கின்ற மற்றவையும் வேறு என்னுடைய உருவத்தை பற்றி பேசுவதும் எல்லாம் பொய் சித் ஆபாச கற்பனை என்று பேசுகிறார். சித் என்றால் அறிவு, பொய் சித் என்றால் நிலையில்லாத அறிவாலே பேசப்படுகிற உருவம். ஆபாச கற்பனை என்றால், ஆபாசம் என்றால் போலி என்ற அர்த்தம், உண்மை போல என்று சொல்லுகிறோம் இல்லையா அந்த போலி. அதனால ஆபாச கற்பனை என்றால் சித் என்கிற அறிவினாலே உண்மையை போன்று கற்பனை செய்யப்பட்ட வடிவம் என்று பேசுகிறார். சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம் தகும் அதித்தானம் மற்ற இரண்டும் பொய் சிதாபாச கற்பனை, பொய் சித் ஆபாச கற்பனை அப்படி பிரித்து பார்க்கணும். இவற்றை போக்கி இந்த வழிபாட்டை நீ விட்டுவிட்டு ஆங்கு அவ்வடிவாகி அங்கே குறிப்பிட்டிருக்கின்ற சச்சிதானந்த வடிவத்தை நினைத்து ஆங்கு அவ்வடிவாகி அதை சிந்தித்து அவ்வடிவமே நீ ஆகி அச்சிதாகார போதமும் சித் அந்த மெய்யறிவு ஆகாரம் இருப்பிடமாகிய அறிவும் அதன் மேல் ஆனந்த போதமும் அதன் மேல்நிலையிலே அதை கடந்து சென்ற மேல்நிலையிலே ஆனந்த அறிவும் எழும்பும் அவை இரண்டையும் விடுத்து மேல்நிலை சென்றால் அது மெய்ச்சிதாம் வீடென்று உரைத்தனை, மெய்ப்பொருள் காட்டுகின்ற வீடு என்ற நிலை என்று உரைத்தனை சித்தி விநாயகனேச்சுரனே என்று பாடுகிறார். எவ்வளவு ஆழமான தத்துவ பொருள். ஒரு உண்மையை சச்சிதானந்தமாகிய கடவுள் விநாயகர் உருவிலே வந்து வள்ளலார் பெருமானுக்கு இதை தெளிவிக்கிறார். அதனால சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம், இந்த வடிவம் அல்ல, இது நிலையில்லாத வடிவம். ஆக நம்முடைய முன்னோர்கள் அருளாளர்கள் அறிவின் கூர்மையினாலே சில வடிவங்களை வடிவமைத்து இவை கடவுளுடைய வல்லமையையும் அருளையும் காட்டுகின்றன என்று சொல்லி நமக்கு பாடம் புகட்டி இருக்கிறார்கள். ஆனால் அவை கடவுள் அல்ல, அவை கடவுளுடைய அடையாளங்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பின்புறமாக இருக்கிற அந்த உருவங்களின் பின்புறமாக நமக்கு தெரிகிற அந்த தத்துவ கருத்துகளையும் தெரிய வேண்டிய தத்துவ கருத்துகளையும் வள்ளலார் பல இடங்களிலே பாடுகிறார். ஒற்றையூரிலே உள்ள வடிவுடை மாணிக்க மாலை, வடிவுடை மாணிக்கம் என்கின்ற அம்மையினுடைய பெயரிலே வடிவுடை மாணிக்க மாலை என்று ஒன்றை பாடுகிறார்கள். மிக நீளமான ஒரு தனி நூல் அது, முதல் திருமுறையிலே உள்ளது. அந்த திருமுறையிலே வடிவுடை மாணிக்கம் என்று பெயர் பெற்ற அந்த அம்மை யார் என்று இலக்கணம் தருகிறார். மேலான கடவுள், அவருக்கு நிகர் யாரும் இல்லை. தனை ஆள்பவரின்றி நிற்கும் பரமன், அவனுடைய தனி அருள், அதுக்கு ஒப்பே கிடையாது, அதனால தனி அருள், அந்த அருளாய் நீ இருக்கிறாய் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். தனை ஆள்பவரின்றி நிற்கும் பரமன் தனி அருளாய் என்று சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து என்ன பேசுகிறார் என்றால், உன்னுடைய அருட்செயல் என்றா என்ன என்றால், வினை ஆட்சி செய்கின்ற உயிர்களுடைய மலத்தை நீக்கி நீ மெய் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறாய். வினை ஆள் உயிர் மலம் நீக்கி மெய் வீட்டில் விடுத்திடு நீ என்று சொல்லுகிறார். அதனால இறைவனாகிய ஒற்றியூர் நாதரையும் படம்பக்க நாதரையும், இறைவியாகிய வடிவுடை மாணிக்க மாலையும் வள்ளலார் பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த பாடல் பொருளிலே இந்த உண்மையை நமக்கு விளக்குவதற்காக பாடியிருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால எது உண்மை என்கிறதை நாம் இந்த பாடலுடைய மையக்கருத்தாக பார்க்கலாம். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, இப்படி சமய மதங்கள் எல்லாம் பல தெய்வங்களை கூறியிருக்கின்றனவே, இவையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று. பெருமான் என்ன சொல்லுகிறார்கள், இந்த சமய மதங்கள் பலவாக கூறியிருந்தாலும் அவர்களுக்கு அந்த நிலையினை பற்றிய விளக்கத்தை கொடுத்தது இறைவன்தான். அவற்றிலும் அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனால இது எல்லாமே இறைவனாலே அறிவிக்கப்பட்டது என்பதனாலே அதை நான் சம்மதமாக எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று பேசுகிறார்கள். எம்மத நிலையும் என் அருள் நிலையில் இளங்குதல் அறிந்தனன் எல்லாம் சம்மதமாக்கிக் கொள்கின்றேன் என்று பேசுகிறார். இறைவன் பொதுவானவன், அதனாலே ஒரு சமயத்தாருக்கு மட்டும் விளக்கம் தந்து மற்றொரு சமயத்தாருக்கு விளக்கம் தராமல் அவன் இருக்க மாட்டான். அவன் எப்படி விளக்கம் தருகிறான் என்றால், தன்னை நினைப்பவர்கள் வழி நின்று அவனுக்கு விளக்கம் தருகிறார். அப்படி தருகின்ற பொழுது அவரவர்கள் பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி தருகிறார். அதனால எந்த நெறியில, நெறி என்றால் வழி, எந்த நெறியிலே நிற்கிறார்களோ அந்த நெறிக்கு ஏற்ப அவர்கள் நினைப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு சிறிது சிறிதாக விளக்கம் தருகிறான் என்று பெருமான் அவர்கள் மிக அழகாக ஒரு பாடலிலே, எளிய பாடல், அந்த பாடலிலே சொல்லுகிறார்கள், நிறுத்தம் பயில்வார் நினைவார் அவர்களுடைய நினைப்பு எதுவோ அந்த நெறிக்கு ஏற்ப அர்த்தம் பயில்வார் என்று சொல்லுகிறார். அந்த நினைக்கிறவர்கள் எந்த வழியிலே இருக்கிறார்களோ அந்த வழிக்கு ஏற்ப அவர் பொருள் சொல்லுவார். அதனால இதுவரை நாம் பார்த்த கருத்துகளில முக்கியமான கருத்து, கடவுளை நாம் அறிவால் அறிந்து அடைய வேண்டும். ஏனென்றால் வள்ளலார் பெருமான் ஞான விண்ணப்பத்திலே அதைத்தான் பேசுகிறார். அதிலே கடவுளுக்கு ஒரு உருவம் சமைத்து உருவ வழிபாட்டிலே நாம் நம்முடைய கவனத்தை சிதறவிடக்கூடாது. உருவங்களெல்லாம் அடையாளங்கள், அவை உண்மையை சுட்டிக்காட்டும், ஆனால் அடையாளங்களே உண்மை ஆகாது. வள்ளலார் பெருமான் யாருக்கும் உருவ வழிபாடை பயிற்றுவிக்கவில்லை, அவர்களும் உருவ வழிபாடை செய்யவில்லை. சமய மத ஏற்பாட்டிலே உருவ வழிபாடு இருக்கிறது. அதை பெருமான் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இது கூர்மையான அறிவு இல்லாதவர்கள் மெதுவாக அறிபவர்கள் பின்பற்றுகிற வழி. மனித தேகத்திலே தான் கடவுள் காரியப்பட வேண்டும். ஆதலினாலே மனித அறிவை கடந்து ஆன்ம அறிவினாலே இந்த உடலிலேயே இறைவனை நாம் உணர முடியும் என்று பெருமான் அவர்கள் பேசுகிறார். அதனாலே ஞான மார்க்கம் என்பது சன்மார்க்கம், ஞான மார்க்கம் என்பது அறிவு வழி. இந்த அறிவு வழியிலே துதித்தல் கருதுதல் அறிதல் ஆகிய மூன்றும் தான் கடவுள் வழிபாடு. இது மனித குலத்திற்கெல்லாம் பொதுவான. ஆக கடவுளை அறியத் தொடங்கினால் வள்ளலார் பெருமான் தந்திருக்கிற அருட்பாவிலே உள்ள விளக்கம் நமக்கு மேலும் மேலும் விளக்கத்தை தருகிறது. சுருக்கமாக அற்பெருஞ்சோதி அட்டகத்திலே கண்டுகொள்ளலாம். விரிவாக காண வேண்டுமென்றால் மகாதேவ மாலையிலே காணலாம். இன்னும் பெரிதாக காண வேண்டுமென்றால் அற்பெருஞ்சோதி அகவலிலே காணலாம். தனித்தனியே அவர் இயல்புகளை பல இடங்களிலே காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பகுதிகளெல்லாம் மிகவும் பழக்கம். ஆதலினாலே இயற்கை விளக்க தரம், தரம்னா நிலை, இறைவனுடைய இயற்கை விளக்க நிலையை அறிய வேண்டும். அது நம்முடைய கடமை. அதை நாம் முயற்சி செய்து அறிய வேண்டும். நாம் அறியும் அளவுக்கு அறிய வேண்டும். அப்படி இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவனாகிய உன்னுடைய வண்ணங்களை அறிந்து கொள்வதற்கு அடியேனுக்கு இயலாது, இருந்தாலும் அடியேன் இயன்றவரை அறிந்து கருதுவ இயன்றவரை கருதி துதிக்க இயன்றவரை துதிக்க அருள் புரிய என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வள்ளலார் பெருமானே அதற்கு வழி எடுத்துக் கொடுக்கிறார். அடிமை அளவிற்கு இயன்றபடி அறியாது அறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் எனது உரிமையை ஊற்றம் செய்கின்றவன் ஆனேன் என்று. அதனாலே அதே சொற்களையே நாமும் சிந்தித்து வந்தனம் வந்தனம் என்று பெருமான் சொல்லுகின்ற அந்த உணர்வை நாம் பெறுவோமாக. இந்த தலைப்பு தொடக்கத்திலே கூறப்பட்டது போல மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய தலைப்பு. நான் அதை இயன்றவரை எளிமையாக்க முயற்சி செய்திருக்கிறேன். இந்த முயற்சியிலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேனா என்று தெரியவில்லை. நாம் சுருக்கமாக அறிய வேண்டியது என்ன என்றால், கடவுளை அறிய வேண்டும், அவர் நிலையை அறிய வேண்டும். அந்த கடவுள் உண்மை கடவுள் என்பதையும் அவர் ஒருவர் என்பதையும் அறிய வேண்டும். அவருக்கு தன் இயல்பும் பொது இயல்பும் உண்டு என்கிற தெளிவை பெற வேண்டும். அந்த கடவுள் எல்லாவற்றையும் கடந்த நிலையிலே இருக்கிறார், அவரை நேரில் காண இயலாது, மனித அறிவினாலே அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் அவரவர்கள் உணர்விலே பட்டறிவின் மூலமாக கற்றவர் கேட்டவர் அனைவரும் சிந்தித்து உணரலாம். அவர் அருட்செயலாலே நமக்கு தந்தையும் தாயுமா எவ்வித எதிர்பார்ப்புமின்றி விளங்குகிறார் என்பதை அறியலாம். அப்படி அறிய தொடங்கினால் அவரவர்களுக்கு இயன்றவரை அறியலாம். அப்படி அறிகின்ற பொழுது எல்லா சமயங்களிலும் மதங்களிலும் கடவுள் என்று சொல்லப்படுவர் ஒருவராகவே இருப்பதை நாம் காண்கிறோம். ஏனையவர்களெல்லாம் வழிபாட்டிற்கு உரியவர்கள் அல்லர், கடவுள் ஒருவர்தான் வழிபாட்டிற்குரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தேவர்களும் மூர்த்திகளும் மூர்த்தர்களும் மற்றவர்களும் தங்களுடைய முயற்சியினாலே சிறிது சிறிது அருள் ஒளி அடைந்து மகிழ்ந்து இருக்கிற நிலையிலே இருக்கிறார்கள் என்றும், நாம் காணுகிற பொழுது எல்லா வடிவங்களிலும் கடவுளை கண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கண்டு அந்த ஒரு தனி கடவுளை கண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றும், கடவுளையே நாம் வழிபாடு செய்ய வேண்டும் மற்றவர்களை அல்ல என்றும், எல்லா திருக்கோயில்களிலும் எழுந்தருள் இருக்கின்ற திருவுருவங்கள் எல்லாம் தத்துவ பொருளை உள்ளடக்கிய அடையாளங்கள் என்றும், அவை உண்மை ஆகா என்றும், மதங்கள் எல்லாம் கூறுவதெல்லாம் இறைவனுடைய இயல்பிலே ஒரு சிறுதுளி அனுபவம் என்றும், இறைவன் பொதுவானவனாக இருப்பதினாலே தம்மை நினைப்பவர்களுக்கு அவர்கள் வழி நின்று விளக்கம் பெறுவார் என்றும், ஞான மார்க்கமாகிய சன்மார்க்கத்திலே உருவ வழிபாடு இல்லை, கருத்தில் கருதி வழிபாடுதல் உண்டு என்று வள்ளலார் பெருமான் சொல்லுவதையும் நாம் அறியலாம். அதனாலே அன்பர்களுக்கு வேண்டுகோள், அருட்பெருஞ்சோதி அட்டகம், மகாதேவ மாலை, அருட்பெருஞ்சோதி அகவல் இவற்றை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப எளிமையாகவும் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ரொம்ப மிக்க நன்றி. அடுத்து கேள்வி பதில்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி
டிஸ்க்ளைமர், பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்தாகாது என்று அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி.
நன்றி பிரசன்னா. இப்போது கேள்வி பதிலுக்கு நேரத்துக்கு போயிடலாம்.
நன்றி கோபி. ஐயா, நான் பிரசன்னா பேசுறேங்க ஐயா. ஐயா, நம்ம
சொல்லுங்க,
நம்ம வந்து இப்போ பேசினது வந்து ஐயா நீங்க சொன்னது வந்து இறைவனை வந்து அனுபவத்தினால் கண்டு கொள்ள முடியும், நேரவே எவரும் கண்டுகொள்ளற்கு அதுதான் அப்படின்னு பெருமான் சொன்ன மாதிரி அந்த வாக்கியத்துக்கு என்னங்க நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ அனுபவம் ஒரு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமாங்க ஐயா? அனுபவம்ங்கிறது எதை நம்ம அனுபவமா எடுத்துக்கிறது? ஏன்னா பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும், இது அது வந்து ஒரு சிலதெல்லாம் பார்த்தா ஏதோ கடவுள் அனுபவம் இருக்கிற மாதிரி இருக்கும், அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு உதாரணங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் அது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததுன்னா எங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும்.
இப்ப உதாரணத்துக்கு இப்ப ரெண்டு நிலையில இந்த அனுபவத்தை நாம புரிஞ்சுக்கிடலாம். ஒண்ணு, நம்ம வாழ்க்கையினுடைய பட்டறிவுன்னு சொன்னேன், அதாவது நம்மை சார்ந்திருக்க இன்ப துன்பங்கள், நம்மை சார்கின்ற இன்ப துன்பங்கள். இன்பங்கள் வந்தால் நம்மாலே வந்தது அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்துல ஒரு துன்பம் வந்தால் கடவுளே ஏன் இந்த துன்பத்தை தந்தாய் என்று சொல்லி கடவுளிடம் நாம் முறையிடுகிறோம். அமைதியாக இருந்து நடுநிலையிலிருந்து சிந்தித்து பார்த்தால் நமக்கு இன்பமும் துன்பமும் வருகிறது தெரிகிறது. இது எதனாலே நமக்கு வருகிறது என்று தெரிவதில்லை. பல பிறவிகளினே சென்ற வினை பயனாலே அவை நமக்கு விளைகின்றன, அதை நமக்கு சேர்ப்பது இறைவனுடைய அருள் செயல். ஆனால் அந்த அருள் செயல் மூலமாக நமக்கு சிறிது சிறிதாக விளக்கம் கிடைக்கிறது. நம்ம எங்கே கிடைக்கிறது என்றால் கருத்திலேதான் விளக்கம் கிடைக்கிறது. ஏனென்றால் அதை திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது, மற்றவருக்கு நடக்கவில்லையே நமக்கு நடந்திருக்கிறதே என்று சொல்லி சிந்திக்கிற பொழுது இது கிடைக்கிறது. ஆனால் பொதுவாக நாம் ஏதாவது ஒன்று கிடைத்தால் அந்த மகிழ்ச்சியிலே நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம், கடவுள் சிந்தனையும் மறந்து விடுவோம், அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். துன்பம் வந்தால் துன்பத்திலே ஆழ்ந்து விடுவோம், கடவுளை குறை சொல்லி ஒதுக்கி விடுவோம். ஆனால் நாம் நடுநிலையிலிருந்து சிந்திக்க இல்லை, சிந்தித்தால் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இது ஒரு உணர்வு, இது ஒவ்வொருவருக்கும் அந்த அவரவருடைய நிலைக்கு ஏற்ப புரியும். அப்படி புரிவதுதான், புரிந்து கொள்வதுதான் கடவுளுடைய அருட்செயல் என்ன என்பதை நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உணரலாம். பொதுவாக உணர்வது நமக்கு இயற்கை தருகிற வளங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தனியாக உணர்வது அவருடைய வாழ்க்கையிலேதான் உணர்கிறது. உங்களுடைய கேள்விக்கு முழு விளக்கம் தந்திருக்கிறேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எந்த இடத்திலே உங்களுக்கு ஐயம் வருகிறதோ அதை வைத்து நீங்கள் சிந்தித்தால்தான் அது உங்களுக்கு புரியும்.
எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, கோபி பேசுறேங்க. நீங்க வந்து அட்டகம், மகாதேவ மாலை, அகவல் இவற்றை ஊன்றி படிக்க வேண்டும் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த அகவல் எடுத்துக்காட்டு நீங்க இது பண்ணும் போது அந்த இலக்கணம் அறிந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அது அந்த இலக்கணம் அறிந்து படிக்கிறதுனா எப்படிங்க, எப்படி படிக்கணும்?
அதாவது வள்ளல் பெருமான் வந்து கடவுளுடைய இலக்கணத்தை தான் அகவல் முழுவதும் சொல்றாரு அவர். அதேதான் நான் சொன்ன பதிவிலக்கத்திலையும் சொல்றாரு. ஆமா, அது என்னது அப்படிங்கறத கொஞ்சம் சாத்திர நூல்கள்லையும் விளக்கமா இருக்கிற பகுதிகள்லையும் நாம கொஞ்சம் சிறிது சிறிதா படிச்சுதான் புரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமா நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவர் என் குணத்தினாலே நமக்கு எப்படி அருட்செயல்களினாலே நம்மை காப்பாற்றுகிறாருங்கிறதுதான். இது வந்து வாதத்துக்கு உள்படாம நாம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அதுலயும் ரொம்ப வாதம் பண்ணியும் ஆராய்ச்சி பண்ணியும் நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஸ்ரீஞான சம்பந்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏதுக்களாலும் எடுத்த மற்றையவற்றாலும் மிக்க சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுடன் இறைவன் என்று சொல்லுகிறார். சுடர் என்றால் விளக்கமாக இருக்கிறான் இறைவன். அதனால சாத்திரங்களை படித்து மற்றதெல்லாம் எடுத்துக்கொண்டு இது இது காரணம் இது வாதம் என்று சொல்லி மிக்க சோதிக்க வேண்டாம், மிகுதியாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதனால இறைவனை பற்றி விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அந்த விளக்கமே என்று சொல்லி அதிலே ஆழ்ந்து விடக்கூடாது என்பதுதான் அருளாளர்கள் சுட்டிக்காட்டுவது. இது சாத்திர அறிவு என்று சொல்லப்படும். சாத்திர அறிவு வந்து ஒரு கடல், அதில் மூழ்கி விடக்கூடாது.
ரொம்ப
பொறுமையா, ரொம்ப ரொம்ப பொறுமையா அட்டகம் எடுத்துக்கெல்லாம் பொருள் பார்த்து கொண்டே வந்தால் இந்த உண்மை விளக்கம். அதாவது நாம புரிந்து கொள்ள வேண்டிய நிலை என்னன்னா, எப்ப நாம அனுபவம் சொல்லிட்டோமோ அப்ப வேற எதையுமே வந்து நம்மால வெளிப்படையா இன்னொருவர் வந்து விளக்க முடியாது, நாமே உணர்ந்தாதான். இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். வெள்ளம்னு ஒரு பொருள் இருக்கு, இது வெளிநாட்டினருக்கு தெரியாது. ஒரு துண்டு கொடுங்க, இது என்னன்னு விளக்கம்லாம் சொல்லுங்க, அவங்களுக்கு புரியாது. ஆனால் அவங்கள இத வாயில போட்டு பாருங்கன்னு சொல்லுங்க, அவங்கள வாயில போட்டு பார்த்துட்டு அவங்க அது ஒரு தனியான இனிப்பு சுவை என்று புரிந்து கொள்வார்கள். அப்ப நீங்க வெள்ளம்னு எப்ப பேசினாலும் அவங்களுக்கு உடனே இந்த இனிப்பு சுவையினுடைய உணர்வு வரும், நினைவுல இருக்கும் அது, அந்த உணர்வு வரும். அப்ப அவங்களே சொல்லுவாங்க, இது எங்க நாட்டில் உள்ள எந்த இனிப்பு போன்றதும் அல்ல அப்படின்னு சொல்லி. இதுதான் உண்மை. இந்த அனுபவம் நமக்கு வந்தாலுடைய நம்முடைய வாழ்விலே இறைவன் இந்த விளக்கம் தந்திருக்கிறார், இந்த அருட்செயலை தந்திருக்கிறார்ங்கிற உணர்வு வந்தாலுடைய கடவுளை பற்றிய சிந்தனை வந்து ஒரு உறுதிப்படாது, ஒரு உறப்படாது. ஆனால் அது தேடல்ல ஒரு பகுதி, அது குறையில்லை. நம்முடைய தேடலிலே அது ஒரு பகுதி, அதை கடவுள் சிறிது சிறிதாக நிறைவேற்றுவார்.
எல்லாரும்
உரை வாங்கி படிக்கணும். அவர் ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல வந்து தனித்தனியா இருந்து சிந்திக்கிறீங்க, ஆனால் சேர்ந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால கூடியவரை அருட்பாவுக்கு உரை வாங்கி சிறிது சிறிதாக படிக்க தொடங்கினால் நல்லது. இதை போல சத்திச்சாரமாக ஒவ்வொரு பதிகமாக நீங்கள் உங்களுக்குள்ளே நடத்தினாலும் நல்லது. சித்தாந்த வேதாந்த சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன என்று தெரிந்தாலும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்.
கடவுளர்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சைவ வைணவ மதங்கள் மற்ற மதங்கள் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து
கொஞ்சம் உங்க குரல் விட்டு விட்டு கேக்குது, இன்னும் கொஞ்சம் ஓசையா.
சரி ஐயா, இப்ப கேக்குதுங்களா?
இப்ப பரவாயில்ல.
இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னாங்க, ஐயா நீங்க சொல்லும் போது கடவுளுடைய இயல்பை எல்லாம் சொன்னீங்க, அதுல வந்து அருளாளர்களும் வந்து கடவுளுடைய இயல்பை வந்து விவரிச்சிருக்காங்க, ஞான சம்பந்த பெருமான் முதற்கொண்டு அவங்க எல்லாம் விவரிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும்.
ஐயா விட்டு விட்டு கேக்குது.
ஐயா இப்ப கேக்குதுங்களா? ஐயா
ஹலோ, இப்ப நல்லா கேக்குது, சொல்லுங்க
ஐயா. நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா, அதாவது அருளாளர்கள் வந்து கடவுளுடைய இயல்பை வந்து சொல்லியிருக்காங்க, திருஞான சம்பந்த சொன்ன இயல்புகள், அவர் சொன்னது எல்லாம், மாணிக்க வாசக பெருமான் அவர் சொன்னது எல்லாமே சொல்லிங்க. சோ அப்படி சொல்லும்போது அவங்களை எல்லாமே வந்து பொதுவா வந்து ஒரு சைவ சமயத்தை சார்ந்து
ஒரு இந்த சிவபெருமானை வைத்து ருத்ரர் அல்லது அந்த மாதிரி ருத்ரர் மகாதேவர் இந்த மாதிரி கடவுள்களை வச்சு அவங்க சொன்னது, அதுவும் வந்து இயற்கை உண்மை கடவுளுக்கும் அதனுடைய தன்மையும் ஒரே தன்மையா இருக்குமா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கய்யா?
சைவத்துல வந்து பல நீங்க சொன்னது மாதிரி பல குறிப்பும் பல பாடல்களும் அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சிவபெருமானை முழுமுதல் கடவுள்னு பாடியிருக்கிறாங்கன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனா சொல்றத நம்ம இப்படி மாற்றி சொல்லணும், முழுமுதற் கடவுளை அவர்கள் சிவமாக பாடியிருக்கிறார்கள்னு சொல்லணும். அதுதான் வந்து சரியான புரிதல். முழுமுதற் கடவுள் ஒருவர் உண்டுன்னு சொல்லி சைவம் அவருக்கு சிவம்னு பேர் தருது, அதனால அவர்கள் சிவமாக கொண்டு பேசுகிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால், புராணங்கள் கதைகள்ல உள்ளதெல்லாம் எடுத்து அதனுடைய தத்துவ விளக்கங்களை எல்லாம் பேசி அவர் ஒருத்தர் தான் கடவுள்னு பேசுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அந்த சிவம் என்று சொல்லப்படுகிற நிலை வந்து சமயங்களெல்லாம் கடந்து அப்பாற்பட்ட நிலை என்பதையும் குறித்து பாடியிருக்கிறார்கள், அவர்களே பாடியிருக்கிறார்கள். அதனால மாணிக்க வாசகரும் சமயத்தை கடந்த நிலையை பற்றி பேசுகிறார். அதனால எல்லா அருளாளர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடக்க நிலையிலே மக்கள் புரிந்து கொள்வதற்காக அவரவர் சூழ்நிலையிலிருந்து கடவுள் உணர்வை தெளிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலும் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுகளிலே சமணர்கள் காலம், அவர்கள் கடவுள் உண்டு என்று சொல்லாதவர்கள். சில வேளைகளிலே சில அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் கடவுளர் இல்லை என்றே சொன்னவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால சமணர் காலத்திலே கடவுளர் உண்டு என்று சொல்லி சமணர்கள் ஏற்றுக்கொள்ளாத வழிபாடு வந்து திருக்கோயில் உருவங்கள் பாடல்கள் அன்பினாலே வழிபாடு செய்வது முதலியது. அதையெல்லாம் அந்த அருளாளர்கள் தமிழ்நாட்டிலே முழுவதும் ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு மறுமலர்ச்சியோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி அன்றைய சூழ்நிலையிலே ஏற்றது போல அமைந்திருக்கிறது. ஆனால் அதுல உள்ளே போய் பார்த்தால்தான், நடுநிலையிலிருந்து பார்த்தால்தான் பல கருத்துக்களை அவர்கள் பொதுவாக பேசியிருக்கிறார்கள் என்பது புரியும். திருநாவுக்கரசருடைய சில பாடல்களை நான் உங்களுக்கு மேற்கோளாக காட்டினேன். அவரே கேட்கிறார், தங்கை ஆடில்யன் காவிரி ஆடில்யன் கொங்குதன் குமரி துறை ஆடில்யன் எங்கும் ஈசநாதவர்க்கு இல்லையே என்று பேசுகிறார். நீ கங்கையில போய் தீர்த்தம் ஆடினால் என்ன, காவிரியிலே போய் தீர்த்தம் ஆடினால் என்ன, குமரித்துறையிலே போய் நீ தீர்த்தம் ஆடினான் என்ன, எல்லா இடத்திலையும் இறைவன் எழுந்தருளி இருக்கிறான் என்பதை நீ உணரவில்லை என்றால் என்ன பலன் என்று கேட்கிறார். இது ரொம்ப புரட்சிகரமான கேள்வி சைவத்திலே. அதனால அவர் சைவத்திலே இருந்து பேசினார் என்பதை நாம் இன்னொரு புறமாக பார்க்க வேண்டும். அவர் முழுமுதற் கடவுளை சிவமாக பார்க்கிறார். அன்றைக்கு இருந்த நிலை அது. வள்ளர் பெருமானும் சிவமாக பார்க்கிறார். ஆனால் இந்த அருளாளர்கள் எல்லாம் சிவம் என்று சொல்லுகிற அந்த கடவுள் இன்ப வடிவினன், அன்பு வடிவினன் என்றுதான் நம்முடைய தமிழ் மரபிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். வேறு அதற்கு பொருளே இல்லை. சொல்லுங்க.
அருமையான விளக்கங்க ஐயா, அருமையான விளக்கம். அதாவது சொன்னதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த காலகட்டத்துல வந்து அவங்க வந்து கடவுளை பத்தி பேசினது, இப்பதான் நம்ம அதை ஒரு பல நூற்றாண்டுகள் கடந்த அதை ஒரு தனி மதமாகவும் பார்க்கும்போது, அப்ப வந்து கடவுள் உண்டு அப்படிங்கிறதுக்கும் இல்லை அப்படிங்கிறதுக்கும் நடந்த போராட்டத்தினாலதான் அது வந்து தனித்துவமா அது பேசியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா?
இப்ப நீங்க அருமையா அத சொன்னீங்க சுருக்கமா. இணைப்புல இருக்கா கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது உங்களுடைய. நீங்களே அருமையா சுருக்கமா சொன்னீங்க. கடவுள் அவ்வப்போது அந்த நெறியிலே இருப்பவர்களுக்கு உணர்த்துவார் என்று சொல்லி வள்ளலார் பாடல் ஒன்னை குறிப்பிட்டேன் இல்லையா. நிறுத்தம் பயில்வார் நினைவார் நெருக்கி ஏற்ப அர்த்தம் பயில்வார்னு சொல்லி, அதனால சமணர்களுக்கும் ஓரளவு விளக்கம் தந்தவர் அந்த முழுமுதல் கடவுள் தான், பௌத்தர்களுக்கும் விளக்கம் தந்தவர் முழுமுதல் கடவுள் தான். அதனால சைவ சமயத்திலே இருந்த அருளாளர்களும் அந்த முழுமுதல் கடவுளை குறித்துதான் பாடியிருக்கிறார்கள். அவரவர்கள் காலத்திலே பொதுமக்களுக்கு அந்த அறிவு விளக்கத்தை ஊட்டுவதற்காக கடவுள் அருளை பெற்று செய்திருக்கிறார்கள். காலப்போக்கிலே அந்த அருளாளர்களுடைய அடிப்படை கருத்துக்களை மறந்து மக்கள் சமயங்களாக்கி மதங்களாக்கி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தி இப்படித்தான், இதிலிருந்து வேறுபாடு இல்லை என்று ஒரு சுதந்திர சிந்தனையை மட்டுப்படுத்தி கொண்டு வந்து விட்டார்கள். அதனாலே இன்றைக்கு நாம் அதை வித்தியாசமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நடுநிலைமையிலிருந்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம்.
கண்டிப்பாங்க, அருமையான விளக்கம், ஒரு தெளிவான பார்வை கிடைச்சதுங்க.
நன்றி.
அற்புதமான ஆழமான சிந்தனை உள்ள தலைப்பியா இன்று உள்ள தலைப்பு. எங்களை எல்லாம் நிறைய செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றியா. நீங்க கடவுளின் உருவம் எல்லாமே அடையாளங்கள் தான் சொல்லி சொல்லியிருக்கீங்க. அறியாததை அறியலாம் சொல்லி சொல்லிருக்கீங்க. அதாவது கடவுளை இலக்கணத்துக்குள்ள வச்சு இதுக்குள்ளதான் கடவுள் அப்படிங்கறத வச்சுதான் இத்தனை நாள் வழிபட்டுட்டு வந்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறது எல்லாம் தெளிவா, மிக தெளிவான விளக்கத்தோட சொல்லிருக்கீங்க. அவருடைய இது வந்து கடவுளுடைய இதை வந்து தர்ம சத்திரம் அப்படிங்கிற அற்புதமான இதெல்லாம் சொல்லிருக்கீங்க. அவர் அனைவருக்குமே பாரபட்சமின்றி கற்றவருக்கும் கல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தர்மத்தை வழங்குபவர் அப்படின்னு சொல்லி உண்மையான விளக்கத்தெல்லாம் நிறைய சொல்லிருக்கீங்க. மிக்க நன்றி. மிக தெளிவான, எல்லாரையும் சிந்திக்க வைக்க வேண்டிய விளக்கங்கள். மிக்க நன்றி ஐயா.
ஐயா வணக்கம். ஐயா நான் ஜெயராஜ் பேசுறேன். இன்றைய தலைப்பு அருமையான தலைப்பு ஐயா. எங்களுக்கு நேரடியாவே நீங்க ஒரு ஆசிரியர் எங்களுக்கு பாடம் எடுத்த மாதிரி இருந்துறியா. அது ஏற்கனவே இந்த முதன்மையே கோபி ஐயா எங்களுக்கு இந்த ஒரு ஏடு கொடுத்ததுனால புஸ்தத்தை நேரடியா வைத்துக் கொள்வதற்கு நீங்க அப்படியே பாடம் எடுத்ததுமா இருந்ததுயா. அதுல வந்து கடந்த நிலையில் கடவுள், கலந்த நிலையில் தெய்வம், அப்புறம் சொன்னீங்க அருமையான விளக்கம். அதே மாதிரி நம்ம ஞானசரியல பாட்டு சொன்னீங்க, கடவுளை நேர்வுறவே எவராலும் கண்டுகொளற்கரிதான். அருமையான வாசகம் ஐயா, நல்ல சிந்தனையை தூண்டுங்க. அன்னைக்கு
பெருமான் தூண்டார்.
அது அதான் அந்த தூண்டதுக்கு நன்றி. நன்றி ஐயா.
நன்றி. நன்றி.
ஐயா நான் ராஜி பேசுறேன். கடவுளை வந்து நாம நேர்ல நாம பார்க்க முடியாது, மனித உருவின் மூலமா காண்பது மிக அரிது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அருளாளர்கள் அதாவது கண்டு அனுபவித்த அருளாளர்கள் சொல்வதன் மூலம் நாம் கடவுளை அறியலாம் அப்படிங்கறது அதை நீங்க தெளிவா உங்களுடைய பாடத்தின் மூலம் எங்களுக்கு அறிய வச்சதுக்கு மிக மிக்க நன்றி ஐயா.
நன்றிமா.
அன்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இதா இருக்குங்களா? சரிங்க, வேற எதுவும் கேள்வி எதுவும் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். நன்றி உரை சொல்லிடுறீங்களா?
சரி. அனைவருக்கும் இன்றைய தலைப்பும் வந்து ஒரு அருமையான தலைப்பு. ஐயா அவர்கள் நம்மளுக்காக தேர்ந்தெடுத்து கடவுளை பற்றிய பல உண்மை கருத்துக்களை வந்து நம்ம அனைவருக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து வெற்றிகரமான மூன்றாவது திங்கள். மூன்று மாதமாக படிப்படியாக ஒரு ஒரு குழந்தைகளுக்கு சொல்லுவதை போல ஐயா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தலைப்பா கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து நம்ம வள்ளலார் வாக்கில கடவுளை அறிவோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவை கேட்டோம். சொற்பொழிவு அப்படிங்கிறத விட நம்மளுக்கு ஒரு பாடம் இது, அனைவருக்கும் ஒரு பாடம். பல வகையாலும் நம்ம வந்து கடவுள்களை பற்றி அறிந்து கொண்டிருந்தாலும் எல்லாத்தையும் வந்து ஒரு சம்மரியா நம்மளுக்கு வந்து ஐயா வந்து பெருமான் வாக்குல எழுந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்திட்டமும் வந்து பாத்தீங்கன்னா பெருமான் வகுத்த பாடத்திட்டத்துக்கு உள்ளாரையே தான் வந்து எல்லாமே வந்து பெருமான் வகுத்த என்ன என்ன ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து கொடுத்தாரோ அதை நம்மளுக்கு தேர்வு செஞ்சு அதையே நம்மளுக்கு அந்த வித்தின் சிலபஸ் உள்ளாரையே வெளியே போகாம அந்த சிலபஸ்க்குள்ளாரையே இருந்து ஐயா வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக இன்னைக்கு சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஐயா வந்து பல கோணங்கள்ல கடவுளை பத்தி நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. பெருமான் வாக்குல, அதுவும் பெருமான் வாக்குலேயும் எதை வணங்கலாம், எதை வழிபாடு பண்ணலாம், எதை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத வந்து மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஐயா நம்மளுக்கு கொடுத்த அந்த அந்த கையேடு வந்து நம்மளுக்கு இன்னும் துணை புரியும். இதை இன்னைக்கு மட்டும் கேட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு மடை திறந்த வெள்ளம் போல ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிட்டாலும் எல்லாமே உள்வாங்கியிருக்க முடியாது, எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இதை மீண்டும் இதை வந்து நம்ம ஆடியோ ரெக்கார்டிங்ஸா அதை வந்து வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் .org வெப்சைட்லயும் வள்ளலார் ஸ்பேஸ் வெப்சைட்லயும் இதை வந்து பதிவேற்றம் பண்றோம். அதை நீங்க பல முறை கேளுங்க. கேட்டீங்கன்னா இன்னும் இன்னும் அந்த ஆழமான கருத்துக்கள் இன்னும் நம்ம மனசுல ஆழமா பதியும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இவ்வளவு அருமையான ஒரு ஒரு பொழிவை தந்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வந்து நன்றின்னு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய மொழியிலே இப்போதைக்கு நன்றி அப்படிங்கிறதா இருக்குது. அதனால ஐயா இந்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.
எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த தலைப்பு வந்து தொடர்ந்து பல நாட்கள் சிந்திக்க வேண்டும். கேக்குதா?
கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க.
பல நாட்கள் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய தலைப்பு, ஒவ்வொருவரும் தனித்தனியே இருந்து சிந்திக்க வேண்டிய தலைப்பு, பின்பு நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கலந்துரையாடல் போல சிந்திக்க வேண்டிய தலைப்பு. அதனால நான் இன்றைக்கு பேசியது அறிமுகமாகத்தான், சில பகுதிகளை கொஞ்சம் விரைவாகவும் சில பகுதிகளை மெதுவாகவும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இது முற்றுப்பெற்றதாக நினைக்க கூடாது, இது முழுமையாக எல்லா ஐயங்களையும் நீக்கி இருக்காது. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நாம் இதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக சிந்திக்கலாம், நீங்களே தனியாகவும் சிந்திக்கலாம், உங்களுக்குள்ளேயே இதை பற்றிய சத்திச்சாரம் போன்று சிந்திக்கலாம். என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் தனித்தனியாக இதை உட்கார்ந்து மீண்டும் சிந்திக்க வேண்டும். இந்த குறிப்பு எடுத்தல் முறையை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, அது ஒரு மிக நல்ல முயற்சி. நீங்கள் மீண்டும் குறிப்பை பார்த்து அதன்படி பெருமான அருப்பாவிலே சொல்லி இருப்பதை பார்த்து நீங்கள் அதை ஆய்வு செய்தீர்கள் என்றால், நடுநிலையிலே இருந்து ஆய்வு செய்தீர்கள் என்றால், இதை விட மிக விளக்கத்தை பெற முடியும். வள்ளலார் பெருமான் உங்களுக்கு வழிகாட்டுவார். நன்றி.
நன்றிங்க ஐயா. கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன ஒரு கருத்து முக்கியமானது. நடுநிலையா அன்பயஸ்டா இருந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதனால முழு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா உங்களுடைய உரையிலிருந்து எங்களுக்கு புரிஞ்சதுங்க ஐயா, ரொம்ப நன்றி. இன்று நம்முடைய தயவுத்திரு பேராசிரியர் டாக்டர் வை நமச்சிவாயம் ஐயா அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சத்சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் உறவு சுற்றமும் நற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்திராகி வாழ குருவருளையும் திருவருளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.
நன்றி பிரசன்னா. இப்போ ராஜி அம்மா விண்ணப்பம் வாசிப்பார்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்கத்தின் சத்திய சிறு விண்ணப்பம். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிற்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அமலர் என்றும், அருப்பெருஞ்சோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லாமானவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெருந்ததியாகிய பெருங்கருணை கடனை தேவரி திருவருள் சமூகத்தில் திரும்பினும் சிற்பமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை சிறு செவி கேட்பித்து அருளி எங்களை ரசிக்க வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகி தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரே, திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, மிக்க நன்றி ஐயா.
நன்றி ராஜிமா. இப்ப ஜோதி பாடல் பாடலாம். அன்புமா நீங்க இருக்கீங்களா, இல்லைங்களா, நீங்க பாடுறீங்களா?
இருக்கேன் கோபி, பாடுறேன். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வன ஜோதி ஞான ஜோதி, மாஹ ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வ்யோம ஜோதி, ஏறு ஜோதி வீர ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, பாதியான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராசன், வாழி சிவஞான வழி, வாழியன் ஆண்டவன், வாழி எங்கோன் அருள் வாய்மை என்றும், வாழி எம்மான் புகழ், வாழியன் நாதன் வளர்ப்பதங்கள், வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு, வாழி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கு இயல்பே, குற்றம்பளவா இனிச்சிறியேன், செப்பும் முகமன் யாதுள்ளது, செற்றன்றடியேன் சிந்தைதனை, தெளிவு தச்சன் துயர் தீர்த்தே, இற்றைப்பொழுதே அருட்ஜோதி, ஈக தருணம் இதுவாமே. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே, சரணம் சரணம் சரணம், வள்ளல் மலரடி, வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என் ஒற்று வாழ்க. சத்குருநாதா, சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. அரட்பெரும் ஜோதி, அரட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அரட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் மிக்க நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.
நன்றி ஐயா.
அனைவரும்
நன்றி ஐயா. நன்றி ஐயா.
நன்றி ஐயா. நன்றி. நன்றி.